ஆகாய் தீர்க்கதரிசி புத்தகம் முதலாம் அதிகாரம், அதுல ஒன்றுல இருந்து எட்டு வரை நாம் வாசி கேட்போம். ஆகாய் தீர்க்கதரிசி புத்தகம் முதலாம் அதிகாரம் ஒன்றுல இருந்து எட்டு வரை நாம் வாசி கேட்போம். வாசி.
ராஜாவாகிய தரிசு ஆண்ட இரண்டாம் வருஷம் ஆறாம் மாதம் முதலாம் தேதியிலேயே கர்த்தருடைய வார்த்தை ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் செயல்தியேலின் குமாரனாகிய செருபாவேல் என்னும் யூதாவின் தலைவனுக்கும் யோத்தசாத்தின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசிரியனுக்கும் உண்டாகி அவர் சொன்னது என்னவென்றால், இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் ஆகாயனின் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் சொல்லுகிறார், இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மச்சு பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ. இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர்விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள். அதன் மேல் நான் பிரியமாயிருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
சரி, வாசித்த இந்த வேத பகுதி சரித்திர பின்னணியோடு சேர்ந்திருக்கிறது. இஸ்ரவ ஜனங்கள் அவர்கள் சிறையிருப்பில் போய் பாபிலோனில் இருக்கிறார். அங்கு இருந்து தேவன் அவர்களை திரும்பமாக அழைத்துக் கொண்டு வந்தார் சொந்த தேசம். ஆனால் கொண்டு வரும்போது ஆண்டவர் அவர்களை எரிந்து போன, அழிக்கப்பட்டு போன, பாழாய் போன ஆலயத்தை திரும்ப கட்டும்படி தேவன் அவர்களுக்கு சொல்லி அவர்களை அழைத்துக் கொண்டு வந்தார். ஆனால் தேவன் கொண்டு வந்த நோக்கம், ஜனங்களை திருப்பிக் கொண்டு வந்த நோக்கம் நிறைவேறவில்லை. அந்த சூழ்நிலைதான் தேவன் ஆகாய் என்கிற தீர்க்கதரிசி எழுப்பி அனுப்புகிறார். கிறிஸ்துவுக்கு முன் சுமார் 520 ஆண்டுகளுக்கு முதல் இந்த சம்பவம் நடைபெறுகிறது. மல்கியால் பண்டிகையோட சகரியாவும் ஆகாயும் ஏக காலத்திலே வாழ்ந்தவர். இவர்களுக்கு பிற்பாடு மல்கியான்கிற தீர்க்கதரிசி ஆண்டு எழுப்புறார். சிறை இருப்புக்கு பிற்பாடு மூன்று தீர்க்கதரிசிகளை தேவர் எழுப்பினார். அது முதலாவது ஆகாய், சகரியா, மல்கியா. இந்த சகரியாவும் ஆகாய் ஆலயத்தை கட்டுகிற நேரத்திலே அவர்களோடு இருந்து ஆலயத்தை கட்டுவதற்கு உற்சாகப்படுத்தி அவர்களை உந்தி தள்ளினார். ஆலயம் கட்டப்பட்ட பிற்பாடு மல்கியான்கின்ற தீர்க்கதரிசியை தேவன் எழுப்பியிருந்தார். ஏனென்றால் பிற்பாடு திரும்பவும் ஜனங்கள் தேவனை விட்டு தூர்மாக போனபடியால், பின்மார்க்கமாக போனபடியால் அவர்களை கண்டித்து உணர்த்துவதற்காக தேவன் திரும்பவும் மல்கியான்கின்ற தீர்க்கதரிசியை எழுப்பி தன் வார்த்தைகளை அனுப்புறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரி, இப்பொழுது நாம் காரியத்துக்குள்ளே நாம் வருவோம். வாசித்த வசனத்தில் இதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் படிங்க. ரெண்டு நாளாகமம், அதை எல்லாரும் தயவு செய்து கொள்ளுங்க. ரெண்டு நாளாகமம் எடுத்துக்கொள்ளுங்க. 36 சீக்கிரமாக, ரெண்டு நாளாக 36 22 23 படிங்க. 36 அதிகாரம் 22-23 வசனம்.
எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் முதலாம் வருஷத்தில் கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜாக்களையெல்லாம் எனக்கு ராஜ்யங்களையெல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டுவிக்கும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவன் போகட்டும், அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருப்பாராக என்று பெர்சியாவின் ராஜாவைய கோரேஸ் அறிவிக்கிறார் என்று தன் ராஜ்யம் அங்கும் எழுதி அனுப்பி விளம்பரம் பண்ணினான்.
படிங்க, அடுத்த வசனம் படிங்க, அடுத்த வசனத்தையும் படிங்க.
எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி
அந்த வசனம் உங்களுக்கு முடிஞ்சுதா? சரி, அடுத்த எக்ஸ்ட்ரா கீழே இருக்கு பாருங்க, அதுல ரெண்டாம் மூன்றாம் வசனத்தை படிங்க.
பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் அவன் உங்களுக்குள்ளே இருக்கிறான், எவன் உங்களுக்குள்ளே இருக்கிறானோ அவனோட அவனுடைய தேவன் இருப்பாராக. அவன் யூதாவில் உள்ள எருசலேமுக்கு போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட கடவன் எருசலேமில் வாசம் பண்ணுகிற தேவனே தேவன்.
சரி, போது இங்கே சொல்லப்பட்ட வார்த்தைகளின் அடிப்படையில தான் பாபிலோன் சிறையிருப்பில் இருந்து தேவ ஜனவங்கள் எழும்பி வந்தார்கள். இங்கே தங்கள் சொந்த தேசத்துக்கு எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக சொல்லப்பட்ட தீர்க்கதரிசன நிறைவேறத்தக்கதாக கிட்டத்தட்ட 70 ஆண்டுகள் சிறையிருப்பின் பின் அவர்கள் பாபிலோனில் இருந்து தங்கள் சொந்த தேசத்துக்கு கோரேஸ் என்கிற ராஜாவின் அனுமதியோடு கூட அவர்கள் புறப்பட்டு வருகிறார்கள். புறப்பட்டு வரும்போதே கோரேஸ் ராஜா சொல்லுகிறான், இஸ்ரவேல் வாசமா இருக்கிற தேவனே தேவன், அவருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு இங்கு இருந்து நீங்கள் புறப்பட்டு போய் அங்கே ஆலயத்தை எடுத்து கட்டுவீங்கன்னு சொல்லி தேவ ஜனங்களை தந்த தேசத்திலிருந்து இஸ்ரவேல் தேசத்துக்கு அனுப்புகிறான். ஆகவே இவர்கள் ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு பாபிலோன் இருந்து புறப்பட்டு வந்தார். சரி, புறப்பட்டு வந்த பிற்பாடு அந்த சொந்த தேசத்திலே அவர்கள் கூடியிருந்து ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டார்கள். நீங்க சகரியா புஸ்தகத்தில் நீங்கள் வாசிப்பீங்கன்னு சொன்னா செருபாபேல் ஆலயத்துக்கு அஸ்திபார கல்ல வைக்கும் போது அதற்கு கிருபை உண்டாவதாக பெரிய பருவதமே எம்பாத்திரம் தலைக்கலை அவன் கொண்டு வரும் அப்படின்னா சொல்லப்பட்டிருக்கு. சோ சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த ஜனங்கள் ஆலயத்துக்கு ஆர்ப்பாட்டமாக அஸ்திபாரம் போட்டார். சோ வந்தார்கள், ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டார்கள், வேலை நடக்குது. வேலை நடந்து கொண்டு இருக்கும் போது திடீரென அவர்களுக்கு பலத்த எதிர்ப்புகள் வரும். அவர்களை சுற்றிலும் இருந்த புறஜாதிகளால், அந்நிய ஜனங்களால் ஆலயத்தை கட்டாதபடி பயங்கரமான பலத்த எதிர்ப்புகள் வந்தபடியால் செருபாபேலின் தலைமையிலே வந்த தேவ ஜனம், ஆலயத்தை கட்டின தேவ ஜனம் எதிர்ப்புகள் வந்தபோது கட்டிடத்தை நிறுத்திவிட்டார். கிட்டத்தட்ட 15-16 ஆண்டுகள் வேலை நடக்காதபடி, ஆலயம் கட்டப்படாதபடி அப்படியே கிடந்திருக்கு. சொல்றது கவனிங்க, ஆலயத்தை கட்ட சொல்லி ஆண்டவர் பாபிலோனுக்கு தன்னை ஜனத்தை அனுப்பினார். ஜனங்கள் வந்தார்கள் செருபாபேலின் தலைமையில், ஆலயத்துக்கு அஸ்திவாரம் போட்டார்கள். எதிர்ப்புகள் வந்தபோதோ ஆலயம் கட்டுற வேலையை நிறுத்தி இருந்து விட்டார். சரி, ஆலயத்தை கட்டுறதை நிறுத்தி அவங்க என்ன செஞ்சிருக்காங்க தெரியுமா? தங்களுக்கு வீடுகளையும் கட்டுவதிலும் தங்களுடைய வேலைகளை கவனிப்பதிலுமே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இந்த சூழ்நிலையில தான் தேவன் ஆஹா என்கின்ற தீர்க்கதரிசி அனுப்பி இந்த வார்த்தைகளை அனுப்ப, 2 அதிகாரமே உடைய இந்த புஸ்தகம் மிக சிறப்பானதாக காணப்படுகிறது. சரி, இப்ப நீங்க 2 வசனத்தை பாருங்க, 1 அதிகாரம் 2 வசனத்தை. இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனைகளையும் கர்த்தர் சொல்கிறார். சரி, ஆலயத்துக்கு அஸ்திவாரம் போட்டாயிருது, நான் சொல்றது போல எதிர்ப்புகள் வந்தபோதோ வேலை தடைப்பட்டு. சோ ஆலயத்தை கட்டுற வேலையை விட்டுட்டு, ஆண்டவர் பணியை செய்யறதை விட்டுட்டு, ஆலயத்தை கட்டுறதை விட்டுட்டு அவன் அவன் தந்த வேலையை பார்க்க துவங்கிட்டான். தனக்கு வீடு கட்டுறதும், தன் தொழிலை பார்க்கிறதும், தன் வேலையை பார்க்கிறதும், தன்னுடைய காரியங்களை கவனிப்பதிலுமே காலங்கள் கழிகிறது. கிட்டத்தட்ட 15-16 ஆண்டுகள் தேவனுடைய ஆலய பணி ஸ்தம்பிதம் அடைந்து போய் கட்டப்படாமல் கிடைக்கிறது. அப்ப தேவ ஜனங்கள் என்ன நினைக்கிறார்கள்? ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு இது ஏற்ற காலம் அல்ல, இது சரியான காலம் அல்ல என்று சொல்லி நினைத்து தங்கிற வேலைகளை கவனித்தார்கள், தங்களுக்கு வீடுகளை கட்டினார்கள். அந்த நேரத்தில்தான் ஆண்டவர் ஆகாயங்கிட்ட தீர்க்கதரிசியை அனுப்புறார். இப்ப என்ன கவனிங்க, கர்த்தருடைய ஊழியத்தை செய்யாமல் இருப்பதற்கு காரணங்கள் கோருவது தவறு. ஆண்டவருடைய பணியை செய்யாமல் நிறுத்திவிட்டு அதற்கு காரணங்களை அடுக்குவது தேவனுக்கு முன்பாக தவறு. நமது வாழ்வில் முக்கியமான வேலை கர்த்தருடைய வேலை. ஆலயத்தை கட்டும் அவர் பணிக்கு செருபாவேலையும் யோசுவாவையும் ஆண்டவர் அழைத்தது போல் என்றைக்கும் தேவன் தன்னுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு தன்னுடைய ஜனங்களாகிய உன்னையும் என்னையும் தான் அழைக்கிறார். பட் நாம் என்ன சொல்றோம், இது காலம் சரியில்லை, எனக்கு வேற வேலை இருக்குது, நான் இன்னும் கொஞ்சம் உழைக்கணும், நான் இன்னும் கொஞ்சம் குடும்பத்தை பார்க்கணும், வீடு கட்டணும், விலங்குகள் கொஞ்சம் வேலை செய்யணும், கொஞ்சம் பணம் சம்பாதிக்கணும், பிள்ளைகளை கொஞ்சம் படிக்க வைக்கணும், எனக்கு கொஞ்சம் பொறுப்பு இருக்குது, தம்பி தங்கச்சி மாதிரி கல்யாணத்துக்கு வேண்டி வைக்கணும், அப்படி பல பொறுப்புகள் பல காரியங்களை அடுக்கி 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 கர்த்தருடைய பணியை செய்யாமல் நான் விட்டு விடுவேன். ஆலயத்தை கட்டுப்படி ஆண்டவர் தன் ஜனத்தை அனுப்பினார், வந்தார்கள், அத்திவாரம் போட்டார்கள், ஆனால் எதிர்ப்புகள் வந்த போதோ இன்றைக்கு அநேகர் தேவனுடைய பணியை செய்கிறார்கள். ஆரம்பம் அருமையாக இருக்கிறது, ஆசீர்வாதமாக இருக்கிறது, அபரிமிதமாக இருக்கும், ஆனால் அவங்களுடைய பணிகளிலே அவருடைய ஊழியத்திலே நெருக்கடிகள் வரும்போது, எதிர்ப்புகள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போதோ ஆண்டோட பணியை அப்படியே விட்டு விடுறார், அது அப்படியே கிடக்கு. ஒரு வருஷம், ரெண்டு வருஷம், மூணு வருஷம், வருஷங்கள் கடந்து போய் கொண்டிருக்கு. பாருங்க, கிட்டத்தட்ட 15-16 வருடங்கள் தேவனுடைய ஆலயத்தின் பணி சும்மா இருந்திருக்கார். அவங்க என்ன நினைக்கிறாங்க, இது காலம் இல்லை ஆண்டோட வேலையை செய்யறதுக்கு, இது காலம் இல்லை ஆண்டோட ஊழியத்தை செய்யறதுக்கு, நம்ம வேலையை பார்ப்போம். அவனவன் வந்த நோக்கத்தை மறந்து தந்தன் குடும்பத்தையும் தந்தன் வேலையையும் தந்தன் வீட்டையும் தந்தன் காரியங்களையும் கவனிக்கிறதுலே கருத்தா இருந்தார்கள். ஆண்டவருடைய ஆலயமோ அப்படியே கிடக்கு. ஆண்டவர் பார்த்தார், வேதனைப்பட்டார், ஆகாயங்களை தீக்கரிசி எழுப்பினார்கள், அனுப்பினார். அருமான தேவனுடைய ஜனமே, இன்னைக்கு நம்முடைய நிலைமை என்ன? ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டும் பணியினை நாம் விட்டு வேற காரியங்களையே நம்முடைய வாழ்க்கையையும் நாட்களையும் நாம் செலவழித்துக் கொண்டிருக்கிறோம். தேவ பணிக்கு தேவையான உன்னுடைய காலங்களும் நேரங்களும் உன்னுடைய ஆற்றலும் அறிவும் வேற எங்கேயோ செலவழிந்து கொண்டிருக்கப்படியார். தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆலயத்தின் வேலைகள் தடைபட்டுக் கொண்டே இருக்கிறது. வளர முடியவில்லை, பெருக முடியவில்லை. ஏனென்றால் நாம் ஆண்டவருடைய ஆலயத்தின் பணியிலே இன்னும் நம்மை தீவிரமாக ஈடுபடுத்துவது. ஆகவே நான் சொல்றதை கேளுங்க, இன்னைக்கு உன்னுடைய நிலைமை என்பதை நீ சிந்திச்சுப்பார். இன்னும் கொஞ்சம் காலம் போகட்டும், இன்னும் கொஞ்சம் வருஷம் போகட்டும், நான் செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு என்னுடைய கடமையை முடித்துவிட்டு என் குடும்ப காரியங்களை முடித்துவிட்டு பிள்ளைகளை படிக்க வைத்துவிட்டு பொறுப்புகளை முடித்துவிட்டு அதற்கு வந்து ஆண்டோடு பணியை செய்வோம், கத்தட ஊழியத்தை செய்வோம், ஆலயத்தை கட்டுவோம் என்று நாம் வெளியில சொல்லாவிட்டாலும் உள்ளே நாம் நினைத்துக் கொள்கிறோம். ஆனால் தேவனோ நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை அறிந்தவராக இருக்கிறார். எனக்கு அருமையானவரே, ஆண்டவருடைய ஆலயமும் ஆண்டவருடைய பணியும் இப்படியா இருக்கிறது? தேவனுடைய வேலைக்கு ஆட்கள் தேவை, அறுப்பு மிகுதி, வேலையாட்களும் கொஞ்சம். ஆகவே அறுவடைக்கு வேலையாட்களை அனுப்பும்படி யஜமானத்தில் வேண்டிக்கொண்டு சொல்லி ஆண்டவர் நமக்கு சொன்னார். இன்றைக்கும் தேவனுடைய பணியில தான் பற்றாக்குறை இருக்கு, வேக்கன்று உலக வேலைகளும் சிறைகள் வேலைக்கு தேடிட்டு இருக்க வேலை செய்யணும், நாம் செய்யக்கூடாது, வேலை செய்யணும், நாம் உழைக்கணும், வேலை செய்ய தப்பில்லை. ஆனால் தேவனுடைய பணி யார் அதை செய்யறது? கர்த்தருடைய ஆலயத்தை யாரு கட்டுறது? பரலோகத்தில் இந்த தூதர்கள் இறங்கி வந்தா கட்டுறது. ஆண்டவருடைய பணியை இந்த பூமியில செய்யறதுக்கு அவர்களுக்கு ஆண்டவர் அனுமதி கொடுக்கவில்லை. சோ தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய கரங்களில் தான் ஆண்டவர் இந்த பெரிய பொறுப்பை தந்திருக்கிறார். ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டும் பாரிய பொறுப்பை, பாரிய பணியை தேவன் உன்னுடைய கருத்துல என்னுடைய கருத்துலாம் தந்திருக்க. ஆனால் நாமோ பற்பல சாட்டு பூக்களை சொல்லி பல காரியங்களை அடுக்கி நம்ம நம்ம காரியங்களையும் பார்த்துட்டு இருக்கோம். என்னை எவ்வளவு காலத்துக்கு பொறுப்புகள் முடியும், பிள்ளைகள் படிக்கட்டும், இன்னும் கொஞ்சம் வருஷம் போகட்டும், வீடு ஒன்று கட்டணும், காசு கொஞ்சம் சேர்க்கணும், அதுக்கப்புறம் பார்ப்போம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியின். நாமும் தேவன் நமக்கு கிருபையாக அளந்து கொடுத்த காலங்கள், நேரங்கள், வசதிகள், வாய்ப்புகள், வருஷங்கள் எல்லாம் நம்மை கவனிப்பதற்கும், நம்முடைய வீட்டை பார்ப்பதற்கும், நம்முடைய குடும்பத்தை கட்டுவதற்கும் அதையே இவருடைய மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. எத்தனை பேர் இன்னைக்கு நாம் ஆண்டோட வீட்டை குடிச்ச கவலையோடு இருக்கும், தேவன சமூகம் எத்தனை பேர் நம்முடைய விருதத்தில் பாரம் வைத்திருக்கும். பைபிள் சேஸ் உங்களை வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்து தந்தது ஆண்டவர். காலம் கடந்து போய்கொண்டே இருக்கு, வருஷங்கள் போய்கொண்டே இருக்கு. ஆண்டவர் ராஜ்ய சபை வளர வேண்டிய அளவில் வளருது, ஸ்தாபனங்கள் வளருது, சங்கங்கள் வளருது, கழகங்கள் வளருது, கட்சிகள் வளருது. ஆனா ஆண்டவர் சபையோ பிற நாம் சாட்டு புக்கு சொல்லிட்டே இருக்கு. இது கொஞ்சம் காலம் போட்டு, இது காலம் அல்ல, இது சரியான நேரம் இல்லை. இதற்கு ஆண்டவர் மற்ற வேலையெல்லாம் செய்யறதுக்கு நல்ல நேரம் இது, நம்ம குடும்ப காரியங்கள் எல்லாம் பார்க்கறதுக்கு நல்ல காலம், நம்முடைய வேலைகள் எல்லாம் செய்யறதுக்கு இது ஏற்ற நேரம். ஆனால் தேவனுடைய பணியை, ஆண்டவுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு தான் இது சரியான காலம். இன்னும் கொஞ்சம் காலம் போட்டு. But what we say, Lord, we love you. Jesus, we love you. இது யோசிச்சு பாரு, படிங்க இந்த முதலாம் மதிய ரெண்டாம் வசனத்தில். ஆகாய் 1:2.
இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் ஆகா என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் சொல்லுகிறார், இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மச்சு பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ.
உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்க. ஆண்டவருடைய வீடு பாழாய் கிடக்குது, அறிகுறியாக கிடக்குது. தேவனுடைய ஆலயம், தேவனுடைய வீடு பாழாய் கிடக்குது, அறகுறையா கிடக்குது. ஆனா அவனவெல்லாம் தனக்கு வீடு கட்டுறதும், மச்சுப்பாவ வீடு கட்டுறதும், வீடுகளை அமைக்கிறது, குடும்பத்தை கட்டுறது, வீடு செய்யறது அவனவன் தந்த பேர் கிடக்க. ஆனா ஆண்டவருடைய வீடோ அறகுறையா கிடைக்கும், பாழாய் கிடைக்குது. பாரு, ஆண்டவருடைய உள்ளத்துக்கு வேதனை இருந்தது, விசனமா இருந்தது. அப்படித்தான் ஆகாயத்துக்கு தீக்கதரிசி எழுப்பி அனுப்பினார். சொல்லுது ஜனங்கள், ஏன்னா அது சிறைப்பிருந்து வரும்போது ஆலயத்தை கட்டணும் என்ற நோக்கத்தோடு அவர் வந்தார். செருபாபேல் தி லீடர், அது ஆளுநர், யோசுவா பிரதான ஆசாரி. சோ இது காலம், இது நேர் நாம தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு, தேவனுடைய பணிகளை செய்வதற்கு, ஆண்டவருடைய ஊழியங்களை செய்வதற்கு இதுதான் காலம், இதுதான் சிறப்பான நேரம். This is the time to do something for the Lord who loves us. இதை விட ஒரு சிறப்பான காலம் எப்ப வரப்போது? இதை விட ஒரு ஏற்ற ஒரு காலவெளி எப்ப வரப்போது? நம்ம அந்த காலங்கள் கடந்து போறோம். நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்து. இது ஞானவான்களை போல நடந்து நாட்கள் சொல்லாதவர்கள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்து. எதற்கு காலத்தை பிரயோஜனப்படுத்தணும்? இந்த தேசத்துல, இந்த உலகத்துல நாம கட்டவும் சேர்க்கவும் உழைக்கவும் குடிக்கவும் புசிக்கவும் கொடுக்கறதுக்கும் காலத்தை பிரயோஜனப்படுத்தணும். ஆனா அழியாத தேவனுடைய ராஜ்யத்துக்கு இருந்த காரியங்களையோ ஆண்டவுடைய ஆலய பணிகளிலோ தேவனுடைய ஊழியர்களிலோ நாம சொல்றது என்ன? கொஞ்சம் நாள் போட்டுக்கு பிறப்பா. நான் உலகத்தில் இருக்க அப்படி இருக்கு, ஆனா உள்ள வந்து நான் இப்படி இருக்கலாம். அவ்வளோ டார்க்கு போயிட்டு காலங்கள் கடந்து வந்து நல்ல சோபம் இருக்குது, நல்ல பலம் இருக்குது, வசதி இருக்குது, வாய்ப்பு இருக்கு, அறிவு இருக்குது, ஆற்றல் இருக்குது, வசதி இருக்குது, எல்லாம் இருக்கு. ஆனா எதுக்கு அது எல்லாத்தையும்? நமக்காக வாழ்வதற்கும், நம்ம குடும்பத்தை கட்டுவதற்கும், நம்முடைய வீட்டை பார்க்குவதற்குமே செலவழித்துக் கொண்டே இருக்கு. ஆலய பாலாகிடு, அறகுறையா கிடக்கு. அது அவனவன் தன்பாடு, தன் வேல், தன் குடும்பம், தன் வீடு. கிட்டத்தட்ட 15-16 ஆண்டுகள் அந்த நிலைமையில் இருந்திருக்கான். அப்படிதான் ஆண்டவர் ஆகாயத்தில் தீர்க்கதரிசியை எழுப்பி அனுப்பினார். ஏண்டா அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த மனசாட்சியை தொட்டதை பார். உனக்கும் தேவனுடைய பணிக்கும் என்ன சம்பந்தம்? உனக்கும் ஆண்டவருடைய ஆலயத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? நீ தேவனுடைய ஆலயத்தின் பணியிலே ஏதாவது ஒரு விதத்தில் என்னை ஈடுபடுகிறாய்? ஆண்டவருடைய ஆலயம் கட்டப்படுவதற்கு, தேவனுடைய வேலை நடப்பதற்கு ஏதோ ஒரு விதத்தில் நீ பயன்படுகிறாய். ஆண்டவருடைய ராஜ்யம் வளருவதற்கு, தேவனுடைய சபை வளருவதற்கு, ஆண்டவருடைய ஆலயம் கட்டப்படுவதற்கு நீ ஏதோ ஒரு விதத்தில் நீ பயன்படுகிறாய். God knows everything. Let us check our heart and life towards Christ. What we do, what we are going to do. ஐந்தாம் வசனத்தை படிங்க. ஐந்தாம் வசனத்தில்
இப்போதும் சேனங்களும் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகிறதில்லை, குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர்விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையில் போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான்.
உங்கள்
வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனங்களின் கர்த்தர் சொல்லுகிறார்.
ஐந்தாம் மதனத்தில் ஆண்டவர் சொல்றார், இப்பொழுதும் இப்பொழுதும் சேவைகளின் கத்த சொல்ற உங்கள் வழிகளை சிந்தி. நீங்க என்ன செஞ்சு கொண்டிருக்கிறீங்க? ஹலோ, ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டும்படி வந்த தேவ ஜனம் நோக்கத்தை மறந்து தந்தன் வேலையை பார்த்து கொண்டு இருந்த போது ஆண்டவர் சொன்னாரு, உங்கள் வழிகளை சிந்தித்து பார், சீதூக்கி பார். நீ என்ன செய்யற? நீ எதற்காக வாழ்ற? சார், நான் ஒரு கேள்வி உங்களை அன்பா கேட்கிறேன், தயவு செய்து கொஞ்சம் கவனி. ஒரு கேள்வி நீ உங்களை கேட்டுப்பாரு, நீ என்னத்துக்கு வாழ்ற? என்ன நோக்கம்? என்ன நோக்கத்துக்காக நீ வாழ்ற? சரி, ஒருவேளை ஒரு வாலிப வயசு, அவரே உள்ளத்தில் என்ன இருக்கும், எனக்கு வயசு வந்தாச்சு, வாலிப காலம், திருமணமாக்கணும். சரி, வாலிப காலம், வயசு வந்தாச்சு, திருமணம் ஆயிட்டது, கல்யாணம் கட்டி ஆயிடுச்சு. சரி, பிள்ளைகள் பிறந்தாச்சு. இப்ப என்ன நினைக்கிறாங்க? எனக்கு பிள்ளைகள் பிறந்துட்டு பிள்ளைகளுக்காக சேர்க்கணும், பிள்ளைகள் எதிர்காலம். சரி, கொஞ்ச காலம் அப்படியே போகுது, பிள்ளைகளுக்காக சேர்க்கிறதிலும் கட்டுறதிலும் காலம் போகுது. சரி, அதுக்கு பிறகு என்ன வருது? வயோதிபம் வருது. அது பிறகு என்ன நடக்குது? செத்து போறோம். நீங்கள் யோசிங்க, என்னத்துக்காக வாழ்றோம்? அதுக்குள்ள நாம் என்னத்தை உடுக்கணுமோ உடுக்கிறோம், என்னத்தை சாப்பிடணுமோ சாப்பிடுறோம், எங்க போகணுமோ போறோம், எங்க ஊர்ல போகணும் போறது தப்பு இல்லை, ஆனா முடிவு என்ன? சாப்பிடும். இப்படி நீ சிதறக்கூடாது. உள்ள ஒரு நோக்கத்தோடு ஆண்டவர் அழைச்சிருக்கு. நீங்கள் கனி கொடுக்கும் படிக்கும், உங்கள் கனிகள் நிலைத்திருக்கும் படிக்கும் நான் உங்களை அழைத்தேன் என்றார் யோவான் 15 அதிகாரத்தில். God has a purpose in your life. You have to accomplish the will of God in your life. Otherwise you are missing the way. தேவ நோக்கத்தை நிறைவேற்ற தவறுவமாக இருந்தார் அது மிக பரிதாபமான ஒரு காரியம். ஆலயத்தை கட்டுற நோக்கத்தோடு வந்தார், நான் நோக்கத்தை கூட விட்டேன். எதனாடி எதிர்ப்புகள் வந்தோம். இந்த சில பேர் நினைக்கிறாங்க ஊழியத்தில் வாழ்வில் ஒரு எதிர்கோள் வரக்கூடாது, பிரச்சனை வரக்கூடாது, நெருக்கடி வரக்கூடாது, ஒண்ணுமே வராமல் இருந்தால் செய்வோம். நெருக்கடியில் வந்துட்டு பிரச்சனை வந்துட்டு கஷ்டம் வந்துட்டு சோ எல்லாம் வருது. உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்க. இப்ப என்ன கவனிங்க, 5 ஆண்டவர் சொல்றார் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்க. 7 திரும்பவும் ஆண்டவர் சொல்றாரு உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்க. எதை குறித்து சிந்திக்க சொல்றாரு, இங்க பாருங்க. திரளாக விதைத்தும் கொஞ்சமாக அறுக்கிறேன், புசித்தும் திருப்தியாகிறது, குடித்தும் பரிபூர்ணம் அடைகிறது, வஸ்திரம் உடுத்தியும் கொடிபடுறதில்லை, கூலிய சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையில போடுறவன் போல இருக்கிறான். ஆகவே உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்க. அடந்தது என்ன காரியம் என்ன, தேவனுடைய ஜனங்கள் தேவனுடைய ஆலயத்தை கட்டாமல் தங்கள் தங்கள் வேலையை பார்த்து கொண்டிருந்த போது ஆண்டவர் என்ன செய்தாரு, சிற்சில காரியங்களால அவர்களை சிரிச்சித்தார், தண்டித்தார். ஆனாலும் அவங்க அவங்க அதை உணரவும் இல்லை, சிந்திக்கவும் இல்லை, சீர்தூக்கி பார்க்கவும் இல்லை, மனம் திரும்பவும் இல்லை. திரளாக விதைத்தார், கொஞ்சமாக அறுத்தார். தேவன் அப்படி செய்தார், எதற்காக செய்தார், அவர்கள் வழிகளை சிந்தித்து பார்ப்பதற்காக, சீதூக்கி பார்ப்பதற்காக தேவன் அப்படி செஞ்சார். புசித்து திருப்தியாக, குடித்தும் பரிபூர்ணப்படவில்லை, கூலியை சம்பாதிக்கிறவன் கடினமாக உழைத்து வேலை செய்தவன் எடுக்கிற கூலியை பணத்தை பெற்றுக்கொள்ளுற பணத்தை பிந்து போன பொத்தனான பயில போடுறது போல வெறியத்தில் உழைக்கிறது போல உழைக்கிறான். அப்ப ஆண்டு சொன்னாரு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, கொஞ்சம் சீதைக்கு பாருங்க, ஏன் இப்படி நடக்கிறது, ஏன் இப்படி நடக்கிறது, ஏன் இப்படி நடக்கிறது கொஞ்சம் சிந்திச்சு பாரு. ஏனென்றால் நீங்கள் என்னுடைய ஆலயத்தை கட்டாமல் அவனவன் தங்கள் வழியிலே நீங்கள் உங்கள் காரியங்களையே பார்த்து கொண்டிருக்கிறபடியாலே நான் இப்படிப்பட்ட காரியங்களால உங்களை தண்டித்த போதும் நீங்கள் சிந்திக்கவும் இல்லை, சீதைக்கு பார்க்கவும் இல்லை, மனம் திரும்பவும் இல்லை, மனம் மாறவும் இல்லை. இப்ப என்ன கவனி, தேவ நோக்கங்களை விட்டு நாம் விலகும் போது, தேவனுடைய வழிநடத்தைகளை விட்டு நாம் விலகும் போது சிற்சில காரியங்களை, கடினமான காரியங்களை தேவன் நம்ம வாழ்க்கையில அனுமதிக்கிறார். நான் சொல்வது சத்தியம். நான் எவர்களை நேசிக்கிறேனோ அவர்களை கடிந்து கொண்டு சிரிச்சுக்கிறேன். தகப்ப நேசியாத புத்திரனும் உண்டு. நாம் தேவனுடைய வழிகளையும் நோக்கங்களையும் திட்டங்களையும் விட்டு விலகும் போது சிற்சில சிற்சைகளை, சிற்சில தண்டனைகளை தேவன் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார். ஏன் தெரியுமா, இவைகளை உணர்ந்து ஏனென்று சிந்தித்து அவர் சரியான வழிக்கு வரும்படியாய், தேவ வழிகளுக்கு திரும்பும்படியாக தேவன் சில நெருக்கடிகளை, கஷ்டங்களை, பாடுகளை, துன்பங்களை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார். ஏனென்றால் நாம் அதை சிந்தித்து நம்முடைய வழிகளை சரிப்படுத்துவது. ஆனால் தேவ ஜனமோ அப்படியெல்லாம் தேவன் செஞ்சும் அவர்கள் திரும்பவே இல்லை, மனம் திரும்பவே இல்லை, அதை குறித்து சிந்திக்கவும் இல்லை. ஆகவேதான் ஆண்டவர் சொல்றாரு உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். இங்க உட்கார்ந்திருக்க உங்களையும் என்னையும் நான் சேர்த்து சொல்றேன், ஹலோ, இன்றைக்கு நீங்கள் வாழுகிற வாழ்க்கை, இன்றைக்கு நீங்கள் இருக்கிற நிலைமையும், உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற தொடர்பு, அக்கியம், அழைக்கப்பட்ட நோக்கம் என்பதை தயவு செய்து கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. என்றைக்காவது நாம் தேவனோட வழிகள் சரிதானா, நான் ஆண்டவோட நெருக்கமாக வாழுகிறேன் தானா, தேவனுடைய வழியில நிற்கிறேன் தானா, தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றும் தானா, தேவனோடு நான் சமானமாக இருக்கிறேனா, தேவன் என் மேல பிரியமாக இருக்கிறாரா, ஆண்டவர் என்னை அங்கீகரிக்கிறாரா என்பதை குறித்து நாம் என்றைக்காவது உட்கார்ந்து யோசித்ததுண்டா, சிந்தித்ததுண்டா?
நீங்க யோசிச்சு பாரு. பல காரியங்களை குறித்து நமக்கு யோசிக்க தெரியும், பல காரியங்கள் நாம் சிந்திக்கிறோம், பல காரியங்களை யோசிக்கிறோம். ஆனால் தேவனுக்கு எடுத்த காரியங்களை உட்கார்ந்து நாம் சிந்திக்கிறோமா? சீதூக்கி பார்க்கிறோமா? ஆண்டவர் சொல்றார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். ஏனென்றால் நான் உங்களை சிற்சில காரியங்களால சிர்சித்தும் தண்டித்தும் கூட நீங்க உணர்வு இல்லாமல் இருக்கிறீங்களே. ஆண்டவர் அங்கலாய்த்து நான் திரும்ப சொல்றேன், தேவனுடைய பிள்ளைகள், அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய வழியை விட்டு விலகும் போது, தேவனுடைய காரியங்களை விட்டு விலகும் போது ஆண்டவர் சில சிர்ச்சைகளை, நெருக்கடிகளை, கஷ்டங்களை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார். இங்க உட்கார்ந்து கொண்டிருக்க உங்களுக்கு நான் சொல்லுறதாவது கத்தோடு வாங்க. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில சில நெருக்கடிகளை நீங்க எதிர்நோக்கிறீங்களா? பல கஷ்டங்கள், துன்பங்கள், குறைவுகள் போன்ற பல நெருக்கடியான பாதைகளை நீங்க போய்கொண்டிருந்தால் நான் உங்களை சொல்றேன், சத்தியத்தின்படி உங்கள் வழிகளை சிந்தித்து பார். ஜஸ்ட் நீ டவுன் பிஃபோர் த லார்ட், செக் யுவர் லைஃப். இப்ப என்னதான் நடந்தா நம்ம என்னக்கேன்னு சொல்லி நம்ம உணர்வு இல்லாதவர்களாக இருந்துடக்கூடாது, அல்லது இப்படிதான் இருக்கிறது இப்படி நாம கண்ணீர் விட்டுக்கொண்டே இருக்கக்கூடாது. நம்முடைய வழிகளை நாம் சிந்தித்து பார்க்கணும். இருந்து நாம் சீதைக்கு பார்க்கணும், நான் தேவனோடு சரியாக நடக்கிறேனா, வாழுகிறேனா, தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றா, தேவ திட்டத்திட்ட நிக்கிறேனா, அல்லது வழிவிலகி போயிட்டேனா? அவங்கதான் எனக்கு இந்த வாழ்க்கையில, என் வாழ்விலோ அல்லது என் குடும்பத்தின் வாழ்விலோ இப்படிப்பட்ட நெருக்கடிகள் நல்லா இருந்து திடீர்னு பார்த்தா ஒரு குழப்பம். ஸ்கூல்ல பிரச்சனை, வேறு சில இடத்துல பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, போற இடத்துல பார்த்த ஒரு நெருக்கடி. வாட் இஸ் திஸ், வாட் ஹேப்பன்? நான் ஆண்டவரோட பிள்ளைங்களா? என்னைக்காவது நாம அப்படி சிந்தித்தது இல்ல. நாம இது நம்மளது என்ன செய்ய, இது இதுதான் வழி, இது நம்ம தலை விதி என்று அப்படி இருந்திருக்கான். படிங்க ஒன்பது அம்சத்தை, படிங்க ஒன்பது அம்சத்தை, சீக்கிரம் படி.
அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் கொஞ்சமாய் கிடைத்தது.
அதிகமாய் வரும் என்று எதிர்பார்த்திருந்தார்கள், ஆனா கொஞ்சமாய் வந்தது. காரணம் என்ன? அவங்க தங்கள் வழிகளை சிந்தித்து பார்க்காதபடியார். படிங்க,
நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்ததும் நான் அதை ஊதி போடுவேன்.
நான் அதை ஊதி போடுகிறேன். காரணம் என்ன? உங்கள் வழிகளை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். படிங்க.
எது
நிமித்தம் என்றால், என் வீடு பாலாய் கிடைக்கும் போது நீங்கள் எல்லாரும் அவனவன் சந்தன் வீட்டுக்கு ஓடி போடுனாலே, இதன் நிமித்தமே என்று சேனைகளை கற்று சொல்லுகிறார். இப்ப பாத்தீங்களா, ஏன் ஆண்டவர் ஊதுகிறார்? ஏன் கடினமாக உழைத்து கஷ்டமாக வேலை செய்து கூலியை வாங்கி சம்பளத்தை எடுத்தாலும் உண்டு மிஞ்சுதில்லையே? எனக்கு ஒரு தடவை ஒரு சகோதரம் வந்து சொல்லி, மிக வேதனையோடு சொல்லி ஜெபித்தார், பாஸ்டர் நான் கடினமாக வேலை செய்யறேன், கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், பல மடித்தனங்கள் ஒரு நாளில நான் எக்ஸ்டிபா வேலை செய்யறேன், சம்பாதிக்கிறேன், ஆனா ஒன்றும் என் கையில மிஞ்சி தெரியல அப்படின்ற. கடினமாக உழைக்கிறேன், கஷ்டப்பட்டு வேலை செய்யறேன், ஆனால் என் கையில பணம் மிஞ்சதில்ல, மிஞ்சதில்ல, கடனா இருக்குது. ஆனா வட்ட பைபிள் சேஸ், உன் கைகளும் பிரயாசத்தினி சாப்பிடுவாய். ஆனா நமக்கு அப்படி சாப்பிட முடியாம இருக்கு. எப்பயும் நமக்கு பண நெருக்கடி இருந்துட்டே இருக்கு, பொருளாதார நெருக்கடி இருந்துட்டே இருக்கு, தொடர்ந்துட்டே இருக்கு. என்னதான் கஷ்டப்பட்டு வேலை செய்தாலும் கையில காசு மிஞ்சதில்ல, மாச முடிவுல கருணர். திடீர்னு நம்முடைய வாழ்க்கையில நெருக்கடிகள், கஷ்டங்கள், போராட்டங்கள், குறைவுகள், வியாதிகள், நான் சொல்லுவேன், தயவு செய்து உங்கள் வழிகளை சீதூக்கிப்பார். அதிகமாய் வரும் என்று எதிர்பார்க்கிறீர்கள், ஆனால் கொஞ்சம் கிடைக்குது. ஏனென்றால் நான் அதை செய்கிறேன் என்ற நீங்கள் மனம் திரும்பும்படியால், நீங்கள் சரியான வழிக்கு வரும்படியால் நான் அதை செய்கிறேன். என் ஜனமே, உன் வழிகளை சிந்தித்து பாருங்கள். அது மாத்திரமா இன்னும் படிங்க, இருக்குது அங்க, அதை இன்னும் கணக்கு படிங்க. பத்தாம் பதினோரு வருஷத்தை படிங்க.
ஆதலால் உங்கள் மேல் இருக்கிற வானம் பனியை பெய்யாமல்,
வானம் பனியை பெய்யாது,
பூமி பலனை கொடாமலும்,
பூமி பலனை கூட போவாது.
நான் நிலத்தின் மேல், மலைகளின் மேலும், தானியத்தின் மேலும், புது திராட்சரசத்தின் மேலும், எண்ணெயின் மேலும், பூமியில் விளைகிற எல்லாவற்றின் மேலும், மனுஷரின் மேலும், மிருகங்களின் மேலும், கைப்பாடு அனைத்தின் மேலும் வறட்சியை வருவித்தேன்.
வறட்சியை வருவித்தேன், ஏன் தெரியுமா? உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். என கருமானவரே, உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். தேவனுடைய பணிக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? தேவனுடைய சபைக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? நாம் தேவன் நமக்கு தந்த சபையிலே எந்த அளவுக்கு நம்மளோட பங்களிப்பை செயல்படுத்துகிறோம். ஆண்டோட வீடு கிடைக்குது, பாலாய் கிடைக்கிற வீடு போல இருக்குது. ஆனா நாமோ நம்முடைய வேலையை பார்க்கறதும், நம்முடைய குடும்பத்தை பார்க்கறதும், நம்முடைய பிள்ளைகளை பார்க்கறதும், நம்முடைய வீட்டை பார்க்கறதும், நம்முடைய இது சோ அண்ட் சோ ஆண்டோ அங்கலாய் ஒரு ரகசியம் கூட சொல்லட்டுமா. தாவீது தேவனுடைய மனுஷன், எல்லா எதிரிகளுக்கும் விலக்கி அவனை ஆண்டவர் நீக்கலாக்கின போது அவனுக்கு பெரிய மச்சு பாவப்பட்ட ஒரு நல்ல வீடு கட்டி அங்கே அவன் குடியிருந்தான். ஒரு நாள் அவன் அப்படி குடியிருந்த போது அவருடைய காரியக்காரன் தீக்கதரிசி நாத்தான் பக்கத்தில் நிற்கிறார். அப்ப இவன் தாவீது இருந்து சொல்றான், தீக்கதரிசியை பார்த்து பாரு, நான் மச்சு பாவப்பட்ட இப்படிப்பட்ட சிறப்பான வீட்டிலே நான் வாசமா இருக்கிறேன். ஆனா தேவனுடைய பெட்டியோ திரை மறைவிலே இருக்குது. இதுக்கு பின்னால தாவீதுட உள்ளத்துல என்ன இருக்குது? ஆண்டவருக்கு ஒரு ஆலயத்தை கட்டிடணும். என் வீட்டிலே நான் மாசமாக இருக்கிறேன், இப்ப எனக்கு ஒரு எதிரி இல்லை, ஒரு நெருக்கடி இல்லை, எல்லாம் சமாதமாக இருக்கிறது, என்னுடைய ஆட்சி திறப்பட்டு ஆயிட்டது, மச்சு பாவப்பட்ட வீட்டிலே இருக்கிறேன், குறை இல்லை, நான் இப்படியான நிலைமை இருக்கு. ஆனால் தேவனுடைய பெட்டியோ திரைமறைவிலே இருக்கிறது, என்னால தாங்க முடியல. ஆகவே ஆண்டவருக்கு ஒரு ஆலயத்தை நான் கட்ட போறேன். இப்படி அவன் சொல்லல, பெட்டி திரைமறைவிலே இருக்குது என்பதை இன்டெரக்டாக சொன்னபோது உடனே தீர்க்கதரிசி நாத்தான் என்ன சொல்றாரு? தேவன் உன்னோட இருக்கிறாரு, உன் மனதின் விருப்பத்தின்படி எல்லாம் செய்யும். அதாவது யூ கேன் பில்ட் அப் த டெம்பிள், நீ ஆலயத்தை கட்டு என்று தீர்க்கதரிசி சொல்லிட்டு வீட்டை போய் படுத்துட்டாரு. அன்று இரவு ஆண்டவர் தீர்க்கதரிசி நாத்தானை பார்த்து சொல்றாரு, மிஸ்டர் நாத்தானே, நீ திரும்ப போய் தாவீதுக்கு சொல்லு, நீ ஆலயத்தை கட்ட வேண்டாம். உன்னுடைய மனதிலே ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று வந்த விருப்பம் நல்லது, ஐ அப்ரிசியேட் யூ, ஆனால் நீ அந்த வேலையை செய்யக்கூடாது. ஏனென்றால் நீ திரளான ரத்தத்தை சிந்துறபடியால் நீ எனக்கு ஆலயத்தை கட்டக்கூடாது. ஆனால் உன் கற்பப்பரப்பாகிய உன் குமாரனை எழுப்பி நான் அதை கட்டுவிப்பேன் சொல்லி ஆண்டவர் அவனுக்கு வாக்கு கொடுத்தார். இதுல ரகசியம் என்ன தெரியுமா? ஆண்டவருக்கு ஒரு வீட்டை கட்டணும் என்று சொல்லி தாவீது சொன்னபோது தேவன் அவனுக்கு சொன்னாரு, நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன். வாழ்த்திருக்கீங்களா? ஆண்டவருக்கு ஆலயத்தை கட்டணும், தேவனுக்கு ஒரு வீட்டை கட்டணும் சொல்லி தாவீது அவன் சொன்ன போது ஆண்டவர் நாத்தான் மூலமாக சொல்லி இருப்பார் தாவீதுக்கு, தாவீதே நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன். அதுக்கு அர்த்தம் என்ன? அவருடைய சந்ததி தொடர்ந்தும் ராஜரீகத்திலே இருந்து ஆளுகை செய்யும் என்று சொல்லி ஆண்டவர் அவனுக்கு சொல்லி நிலையான ஒரு வீட்டை ஆண்டவர் அவனுக்கு கட்டுவிப்பேன் சொல்லி வாக்கு கொடுத்தார். என்ன கருமானவர்களே, இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? நாம் தேவனுடைய வீட்டை கட்டுவோமாக இருந்தால் தேவன் நம்முடைய வீட்டை கட்டுவது சத்தியம். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு, தேவனுடைய வீட்டை கட்டுவதற்கு நீ ஆயத்தமா? எனக்கு இயலாது, யான் என் குடும்பத்தை பார்க்கிறேன், என் வேலையை பார்க்கிறேன், எனக்கு பல காரியங்கள் இருக்குது. நான் இதை சேப்பு சொன்னால், இட் இஸ் அப் டு யூ, பட் வி ஆர் கோயிங் டு ஸ்டாண்ட் பிஃபோர் தி ஜட்ஜ்மென்ட் சீட் ஆஃப் கிறிஸ்ட் ஆண்டவர். ஒரு நாளைக்கு நாம் எல்லோரும் கிறிஸ்துவ நியாயத்திற்கு முன்பாக நிற்க வேண்டி வரும். சில நெருக்கடிகள் கஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது நம்முடைய வழிகளை நாம் சிந்தித்து பார்க்கணும், சீர்தூக்கி பார்க்க வேண்டும். இப்ப படிங்க 8-ம் வசனம், This is the key word of this book. இந்த ஆகாய தீர்க்கதரிசியுடைய தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தின் திறவுகோல் வசனம், கீவேர்ட் வந்து 8-ம் வசனம் தான். படி,
ஆதலால் உங்கள் மேல் இருக்கிற வானம் பனி பெய்யாமலும்,
1:8,
நீங்கள்
மலை மேல் ஏறி போய்
மரங்களை
வெட்டி வந்து ஆலயத்தை கட்டுங்கள்,
அதன் பேரில் நான் பிரியமாயிருப்பேன்,
அதன் பேரில் நான் பிரியமாயிருப்பேன்,
அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர்
சொல்கிறார். இன்றைய நம்முடைய செய்தியின் தலைப்பு ஆலயத்தை கட்டுங்கள். நீங்கள் மலை மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் மேல் நான் பிரியமாக இருப்பேன். கருமானவர்களே, ஆண்டவர் தன் ஜனங்களை அழைக்கிறார் ஆலயத்தை கட்டுவதற்கு. மலையில ஏறுங்கள்,
மரங்களை வெட்டுங்கள். எங்க ஆண்டவர் மரங்களை குறித்தால் கவலையாக இருக்கிறார். மலையில ஏறுங்கள், மரங்களை வெட்டுங்கள், ஆலயத்தை கட்டுங்கள், நான் அதுல பிரியமா இருப்பேன். மலை மேல் ஏறுங்கள், மரங்களை வெட்டுங்கள், ஆலயத்தை கட்டுங்கள், நான் அதன் மேல் பிரியமா இருப்பேன். ஆண்டவர் ஒரு திட்டத்தை கொடுக்கிறார், ஒரு பர்பஸ் தன்னுடைய ஜனத்துக்கு. இப்படி இப்படி செய், மலை மேலே ஏறுங்கள், அங்கேதான் மரங்கள் அவைகளை பற்றி. இப்ப என்ன கவனிங்க, இந்த ஏறுகிற அனுபவம் என்றது இலகுவானது அல்ல. மலையில ஏறுகிற அனுபவம் கடினமானதுதான். மலையில இருந்து இறங்குறது சுகம், ஆனா மலையில ஏறுறது கடினமாக இருக்கு. ஏறுறவர்களை கேட்டு பார்த்தா தெரியும், மலையில ஏறுறது கடினம், ஆனா இறங்குறது கஷ்டம். இறங்குறது சுகம், ஏறுறது கடினமா இருக்கு. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, மலையில ஏறி மரங்களை வெட்டுங்க, ஆலயத்தை கட்டுங்க, நான் அதுல புரியுமா. இப்ப நம்முடைய வேலை என்ன, நாம் மலையில ஏறி மரங்களை வெட்டி ஆலயத்தை கட்டணும். ஆண்டவுடைய சபையை ஆத்துமத்தினால நிரப்பணும். மலையில ஏறணும். கடினமான சூழ்நிலைகளை நாம் கடந்து செல்லவழித்தான் வரும். கடினமான காரியங்களை நாம் சந்திக்கும்படித்தான் வரும். பல எதிர்ப்புகள், ஏளனங்கள், நெருக்கடிகள் நாம் சந்திக்கும்படித்தான், கண்விழிப்புகள், அதிக ஜெபங்கள், இழப்புகளை சில நேரங்களில் நாம் சந்திக்கும்படித்தான் வரும். ஆனால் மலையில ஏறி மரங்களை வெட்டி நாம் ஆலயத்தை கட்டுவோம் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறாரு. நமக்கும் யாரும் ஒருவர் பிரியாசப்பட்டபடியால் இன்றைக்கு நாமும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒளிவு மரத்தை போல நினைக்கிறோம். பாரு, நாம் எங்கேயும் ஒரு நாள் இருந்தோம், ஆனா இங்கே இன்றைக்கு வந்திருக்கோம். ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை. ஆண்டவர் தன்னுடைய ஜனத்துக்கு கொடுத்த பிரதான ஒரு கட்டளை, ஏறு வெட்டு கட்டு, அதுல பெரியமா இருக்கின்ற. இன்றைக்கு நாம் ஏறணும். பல இடங்களுக்கு நாம் கடந்து செல்லத்தான் வேணும். பல கஷ்டங்களை நாம் அதில் அனுபவிக்க வேண்டி வரத்தான் வேணும். நம்முடைய நேரத்தை இழக்க வேண்டி வரும், பணத்தை இழக்க வேண்டி வரும், வாகனத்தை கொடுக்க வேண்டி வரும், பல காரியங்களை நாம் நித்திரை சக்ரிஃபைஸ் பண்ண வேண்டி வரும். உண்மைதான், சரீர கலப்புகள் வரத்துக்கு இடம் இருக்குது. குளிர் இருக்குது, மழை இருக்குது, சிலோ இருக்குது, வெயில் இருக்குது. உண்மைதான், சில இடங்களில் காத்தளிக்க வேண்டிய அவசியமாக இருக்குதான். சில மரங்களை வெட்டுவது இலகுவான காரியம் அல்ல. சில பேரை ரட்சிப்புக்குள்ள நடத்துறது இலகுவான காரியம் இல்லை. எங்கேயோ நிற்கிற ஒரு மரத்தை நாம் ஆலயத்துக்கு கொண்டு வரதுன்றது இலகுவான காரியம் இல்லை. எங்கேயோ எப்படியோ வாழ்ந்து கொண்டிருக்க சில நபர்களை ஆண்டவுடைய ஆலயத்துக்கு கொண்டு வரது ரட்சிப்புக்குள்ள நடத்துறது இலகுவான ஒரு காரியம் இல்லை. கடினமான பணிதான். ஆனா கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், நான் உங்களுக்கு கூட இருப்பேன்.
எனக்கு
கொடுக்கப்பட்டிருக்கு, பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கும். ஆகையால் ஆகையால் நீங்கள் புறப்பட்டு
என்ன
செய்ய சொல்றாரு, சகல ஜாதிகளையும் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கள். ஆண்டவர் இயேசு கொடுத்த கட்டளை, ஹி கமாண்ட் டு ஹிஸ் டிசைபிள், யூ கோ அவுட், ப்ரீச் த கோஸ்பல், ப்ரீச் அண்ட் ப்ரோக்ளேம் த கோஸ்பல் டு பீப்பிள் ஹூ டு நாட் நோ அபவுட் கிறிஸ்ட். கிறிஸ்துவை அறியாத, அதாவது அஞ்ஞானிகளுக்கு, ஆண்டவரை தெரியாதவர்களுக்கு இந்த நற்செய்தியை நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கு சொல்லுங்கள் என்று வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் உள்ள ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு கட்டளை கொடுத்தார். கடைசியாக வசனம் சொல்ல தெரியுமா, நான் உங்களுக்கு கூட இருப்பேன், உலகத்தின் முடிவு பெரியந்தவும் நான். இந்த வார்த்தை யாரே சொன்னார், புறப்பட்டு போங்கள். இந்த வார்த்தையை சிறவையில் கொண்டுதான் சீதி ஸ்டட்டன்கின்ற ஒரு ஒரு மனிதன் இங்கிலாந்து தேசத்தில் பிறப்புள்ள கிரிக்கெட் ஆட்டக்கார், ஃபேமஸ் பிளேயர். ஆண்டவர் இயேசு அவரை சந்தித்தார், ரட்சிக்கப்பட்டார். ரட்சிக்கப்பட்ட போது ஆப்பிரிக்காவில் ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிக்கிறது ஆட்கள் தேவை என்பதை அவர் ஒரு ஒரு பேப்பர் கட்டிங்கில் பார்த்தபோது அவருடைய மனம் போராட ஆரம்பித்தது.
புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசதாக்குங்கள் சொல்லி ஆண்டவர் கொடுத்த கட்டளை, இந்த வார்த்தை அவரோடு பேச 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 இங்கிலாந்து தேசத்தில் சுகமாக வாழ்வதை வருத்தாரு. தன் பேரையும் புகழையும் தன் தேசத்தில் மூட்டைகட்டி வைத்தாரு. இருந்த பணம், பெரிய கோடீஸ்வரன், பணமும் புகழ் விடுத்து ஏராளம் இருந்தது. இருந்த பணத்தை எல்லாம் பிரித்து ஊழியக்காலுக்கு அனுப்பினாரு. 5,000 pounds மாத்திரம் தனக்கென்று வைத்தாரு. எதற்கு தனக்கென்று? எதை தான் கட்ட போறவளுக்கென்று கொடுக்கிறதுக்கென்று 5,000 pounds வச்சார். திரும்ப நடந்தது, அவர் கட்டின அவள் அவள் வைத்திருக்காளே, அவள் மிகவும் இவளை விட ஆண் அவர் படிப்பில போய் இவர் கொடுத்த அந்த 5,000 pounds அதை விடுத்து இன்னொரு ஊழியர்கள் அனுப்பிட்டார். நடந்தது என்ன? இந்த சிடி ஸ்டட் என்கின்ற தேவ மனிதன் ஆப்பிரிக்காவின் அடர்ந்த காடுகளுக்குள்ளே போய் அந்த நாட்களில் ரோடுகள் இருக்கையில், வாகனங்கள் இருக்கையில், பயங்கரமான சூழல் இருந்த அந்த கண்டத்திலே ஆண்டவர் இயேசுவின் வெளிச்சத்தை ஏற்றி வைத்தார். என கருமானவர்களே, மரண இருளின் தேசத்தின் மேல் புரிந்தவர்கள் வெளிச்சம் உதித்தது என்று சொல்லப்பட்டது போல, ஆண்டவரை அறியாமல் மனிதரை பிடித்து சாப்பிட்ட மனிதர்களாகிய அவர்களுக்கு ஆண்டவர் இயேசுவின் நற்செய்தியை இங்கிலாந்து தேசத்திலிருந்து சுமந்து கொண்டு போய் அந்த 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 படிப்பறிவில்லாத காட்டு முராண்டி ஜனங்களுக்கு, உடுப்பே உடுத்தாத அந்த மக்களுக்கு, அறிவே இல்லாத அந்த மக்களுக்கு, படிப்பறிவே இல்லாமல் இருந்த அந்த காலகட்டத்திலே அப்படிப்பட்ட மனிதர்களுக்கும் ஆண்டவர் இயேசுவின் அன்பை அறிவித்து நற்செய்தி அறிவித்து பலரை ஆண்டவர் இயேசுக்குள்ளே நடத்தினார். முடிவிலே அந்த இடத்திலே அவர் மறித்தார். அங்கேயே அவரை அடக்கம் பண்ணார். தெரியுமா, அவர் திரும்பி தன் தேசத்துக்கு வரவே. When I was reading his books, I was crying. I closed the door and I was crying. See this man. Now I'm thinking, when the work in our suicide is solved, we will not be able to do it. Four years, five years, and I'm doing it. Oh, I am a great man. But we have every facility. இதுதான் எல்லாம் இருக்குது. ஹண்டி என்ன, இன்டர்நெட் என்ன, விமானம் என்ன, எல்லாமே டக் டக்குன்னு போறோம். அந்த நாட்கள் அப்படி ஒரு வசதி இல்லாத நாட்கள் தானா போயிருக்கு. 6 months ஐரோப்பாவில் இருந்து என்ன கடல் பிரயாணம் பண்ணி அங்க போய் இறங்கி ஒன்றுமே தெரியாத சூழ்நிலை, இந்த தேசத்திலிருந்து அந்த வறட்சியும் அந்த வெயிலும் கொடிய வியாதிகளும் காய்ச்சல்களும் வருத்தங்களும் பயங்கரமான சூழலும் இந்த வார்த்தையை தலைமையில் கொண்டு சுமந்தார் சுவிசேஷத்தை. அவர் மறித்த போது ஆயிரக்கணக்கான ஆப்பிரிக்கர்கள் கண்ணீர் விட்டு அழு, ஒரு தகப்பனை விழுந்தது போல அவர்கள் அழுது புலம்பினார்கள் சொல்லி அவருடைய புத்தகத்தில் வாசித்து. என்ன கருமானவர்களே, ஆத்துமாக்களை சந்திக்கிறது, மரங்களை வெட்டுறது, மலையில ஏறுறது, மரங்களை வெட்டுறது என்கின்றது இழிவான ஒரு காரியம் இல்லை. ஜனங்களிடத்திலே போய் ஆண்டவுடன் நற்செய்தி அறிவித்து ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யறது என்றது இலகுவான காரியம் இல்லை. ஆனால் ஒரு காரியம் சத்தியம், நிச்சயம், நற்செய்தியை நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்கிறதும் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்றதும் நம்முடைய தலைமையில விழுந்த கடமை என்பதை நாம் மறக்கக்கூடாது. படியுங்கள் கொரிந்தியர்கள் நிருபம், எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. தயவு செய்து ஒன்று கொரிந்தியர் 9:16 வாசி. ஒன்று கொரிந்தியர் 9:16 சீக்கிரம் படிக்க நேரம்.
நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை.
சுவிசேஷத்தை பிரசங்கித்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. அது என்ன விழுந்த கடமையா இருக்கிறது?
சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால்
எனக்கு ஐயோ. யாரு இத்தனை ஆயிரங்களுக்கு நற்செய்தியை பிரசங்கித்த தேவ மனிதன் சொல்லுகிறாரு, நான் பிரசங்க இவ்வளவு எல்லாம் இப்படி நற்செய்தியை நான் அறிவித்து மேன்மை பாராட்டத்துக்கு கொண்டு போயில்லை. ஏனென்றால் அது என் மேல விழுந்த கடமை, என் மேல விழுந்த கடமை. அப்படி நான் நற்செய்தி அறிவித்தா விட்டால் எனக்கு ஐயோ கடமை. இப்ப நான் கேட்கிறேன், பெற்றோராகி உங்களை பார்த்து உங்க பிள்ளைகளை நீங்க வளர்த்திருக்கிறதுக்கு உங்களுக்கு கடமை தான். யூ ஹேவ் டு டூ இட். ஏன்னா அது நம்முடைய கடமை. பிள்ளைகளை கவனமாக கவனித்து அவர்களை படிவு கவித்து அவருடைய எதிர்காலத்தை கட்டி எழுப்புவது உங்களுடைய கடமை. சோ இது ஒரு கடமையாக இருக்குமாக இருந்தால் வேதம் சொல்றது, அப்போ பவுல் சொல்றாரு, சுவிசேஷத்தை அறிவிக்கிறது என் மேல விழுந்த கடமை. இப்ப நான் ஒரு அன்பாக ஒரு காரியம் உங்களை கேட்கறேன், கொஞ்சம் உங்கள் வழிகளை சிந்திச்சு பாருங்க. இங்க ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம், அட்லீஸ்ட் ஒன்று ரெண்டு பேருக்காவது ஆண்டவருடைய நற்செய்தி நாம சொல்லியிருக்கோம். இத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு ஆத்மாவையாவது நாம கிறிஸ்துவுக்கு நேராக நடத்தி இருக்கிறோம். சொல்லிங்கப்பா, இன்று வரைக்கும் உங்களுக்கு பக்கத்தில் பலர் இருக்கிறார். நீங்க வேறு சில இடத்துல பலரை சந்திக்கிறீங்க, உங்களுக்கு பல நண்பர்கள் இருக்காங்க, பல இன்ஃபுளுவன்ஸ் இருக்குது, செல்வாக்கு இருக்கு. ஆனால் இன்று வரைக்கும் நாம அவங்களுக்கு நற்செய்தி அறிவித்ததும் இல்லை, அவங்களுடைய ஆத்மாக்களை ஆண்டவருக்கு ஆதாயப்படுத்தணும் என்று நாம நினைக்கிறது. ஆனா காலம் கரைந்து கொண்டே போயிரு. எங்க வட்ட பைபிள் சேஸ் சுவிசேஷத்தை அறிவிக்கிறது நம்ம விழுந்த கடமை. இந்த கடமை நாம் எல்லாரும் உணர்வுமாக இருந்தா எங்க சபை இப்படியா இருக்கணும் யோசிச்சுப்பாரு. டபுளாக மாறி இருக்காது. நீங்க யோசிப்பா, நாம் ஒவ்வொருவரும் ஒரு ஆத்மாவது நாம் ஆதாயப்படுத்தினால் இன்றைக்கு சபை ரெண்டு மடங்காக மாறி இருக்கு. நம்முடைய வழிகளை நம்ம சிந்தித்து பார்க்கிறோம். நாம் என்ன, நம்முடைய குடும்பம், நம்முடைய வீடு, நம்முடைய வாகனம், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய வேலை, அடுத்தது என்னத்தை வாங்குறது, அடுத்து என்னத்தை கட்டுறது, அங்க இலங்கையில் என்னத்தை வாங்குறது, இப்பதான் யுத்தம் முடிஞ்சது, அங்க இங்க காணி வாங்கலாம், என்ன விலை போகுது காணி, அங்க எப்படி வீடு கட்டலாம், இங்கேயும் போகணும், அங்கேயும் போக, ஓகே நீங்க அப்படி இருங்க, அது உங்களை பொறுத்தது. ஆனால் ஆண்டவரை குறித்து நீ என்ன சொல்ல போற? வெற்றிக்கப்படும் நம்ம எத்தனை யோசித்து பாரு. So we have to produce something. ஒரு ஆத்மாவை வந்து நாம் ஆதாயப்படுத்த முடியாத அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவருக்கு பலம் இல்லையா, வல்லமை இல்லையா, ஆற்றல் இல்லையா? யோசிப்பா. காரணம் என்ன, நாம் எல்லோரும் நம்ம வீட்டையே யோசிக்கிறோம். நான் உண்டு, என் குடும்பம் உண்டு, வாழ்க்கை இவ்வயம் குடும்பத்தை கவனிக்கணும். குடும்பத்தையும் கவனிக்கிறாங்க, ஒழுங்கா வேலைக்கு போறேன், உழைச்சி பொண்டாடி பிள்ளைகளை பார்க்கிறேன், வீடு வாசல் பிள்ளைகள் எப்படி இருக்கு கவனிக்கிறேன், பிள்ளைகள் படிக்குதா, ஸ்கூலுக்கு ஒழுங்கா போகுதா வருகுதா, பிள்ளைகள் எப்படி இருக்காங்க, மனுஷன் எப்படி இருக்கா, அதை குறித்து கவனிக்கிறேன். குடும்பத்தையும் ஒழுங்கா கவனிக்கிறேன். நாங்கள் நம்ம சொந்த குடும்பத்தை கவனிக்கணும். அதே நேரத்தில் தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ஊழியம், தேவனுடைய சபை என்பதை குறித்து ஏங்க நமக்கு நான் கேட்கிறேன், என கவனிங்க. இன்றைக்கு நமக்கு ஒரு குடும்பம் இந்த பூமியில் ஆண்டவர் தந்திருக்கார், மனைவி பிள்ளைகள் சொல்லி இட் இஸ் குட். ஆனா இந்த குடும்பம் பரலோகத்தில் நமக்கு நிலைக்க போறது இல்லை. இந்த பூமியில வாழும் வரைக்கும் தான் எனக்கு மனுஷியும் பிள்ளையும். பரலோகத்தில் போய் இந்த வாய்ப்பை பார்த்தியோ கோமியன்னு சொல்லி நான் கூப்பிடல, வந்து என்னோட வாழ் நான் சொல்லல. இந்த பூமியில வாழும் வரைக்கும் தான் எனக்கு மனைவி பிள்ளைகளும். பரலோகத்துல போய் நான் மனுஷி பிள்ளைன்னு சொல்லி வாழல. ஐ கேன் ரெகனைஸ் தைம், பட் இப்படியான ஒரு பந்தத்தில் அங்கே இருக்கல. அப்ப இந்த பூமியில எனக்கு குடும்பம் ஒன்று இருக்குமாக இருந்தால் அதையும் நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனமாக பயன்படுத்துவதே ஞானம். பிள்ளைகளுக்கு சொல்லணும், பிள்ளைகளே நீங்கள் வளர்ந்து ஆண்டோட பணியை செய்யணும், படியுங்க. ஆனா ஆண்டோட பணியை மறந்துடாது, படியுங்க. அது எல்லாவற்றையும் தேவனுடைய ராஜ்யத்தில் இன்வெஸ்ட் எவ்ரிதிங் இன்டு தி கிங்டம் ஆஃப் காட் ஃபார் தி க்ளோரி ஆஃப் காட். ஹலோ, இன்னைக்கு அநேக நான் அடிக்கடி இங்க சொல்லியிருக்கிறேன், இந்த எனக்கு தேவன் சாட்சி நான் சொல்றேன். இன்னைக்கு அநேக பெற்றோராகிய நாம் பிள்ளைகளுக்கு படிப்பை கவனிக்கிற அளவுக்கு ஆண்டவரை குறித்து கண்டு கொடுக்கிறது இல்ல, தேவடைய வசனத்தை கண்டு கொடுக்கிறது இல்ல. நீ வளர்ந்து ஆண்டவருக்காக வாழணும், கத்தோட பணியை செய்யணும், ஆண்டவரை நேசிக்கணும், இயேசு நேசிக்க ஜெபம் பண்ணணும், பைபிள் படிக்கணும் என்று நாம பிள்ளைகளை அதிகமாக நாம பார்க்கிறது. ஆனா படி 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 படி, சபையில் இருக்கிற எல்லா பிள்ளைகளும் படிக்கணும் என்று ஆணும் ஆண்டவர் ஊக்கமாக வந்தாரு. இட் இஸ் குட், கத்திரத்தை செய்வார். ஆனால் எது முதல், எது முக்கியம்? நாம படிச்சு பட்டதாரியாக்கி அவனை பாதாளத்துக்கு அனுப்பிடக்கூடாது. அவன் பாதாளத்திலிருந்து வேதனைப்படும் போது, ஐயோ எனக்கு ஐந்து சகோதரர், இந்த வேதனை உள்ள இடத்துக்கு அவங்களும் வந்திருக்கூடாது. சென்ட் சம்படி டு பிரீச் த கோஸ்பல். யாராவது லாசருக்கு அனுப்பும், என் சகோதரர் அஞ்சு பேருக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு அவங்க மனம் திரும்பப்பட்டு ரட்சிக்கப்பட்டு கேட்டதா, அவங்க இந்த வேதனை இடத்துக்கு வந்துடக்கூடாது. இந்த உலகத்தை உள்ள போல நாமளும் வாழ்ந்து சாகக்கூடாது.
எப்பயும் பூமி கழித்தே பூமிக்குரியவர்களே அல்ல, நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்ததுண்டானால் பூமிக்குரியவர்களே அல்ல மேலானவர்களை தேடுங்கள். அப்படின்னு அர்த்தமில்ல, பூமிக்குரியவர்கள் எல்லாம் கீழானவர்கள், பருத்துக்குரியவர்களும் மேலானவர்கள். கேட்க காதுள்ளவன் கேட்கிறது ஆவி அனுபவசாபைக்கு சொல்றேன். நாம் என்னத்தை சேர்த்து வச்சிருக்கோம்? ஹலோ, நாம் சேர்த்து வச்சிருக்கா நம்ம கூட வரப்போகுதா, பரலோகத்தில் இடம் வரப்போகுதா? படிங்க ஆகாதிகேசு புத்தகத்தில் இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் படிங்க, சீக்கிரம் 2:8 சீக்கிரம்.
வெள்ளியும் என்னுடையது பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர்,
வெள்ளியும் என்னுடையது பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஏன் தெரியுமா? வெள்ளியும் பொண்ணு எங்க வரணுமா? ஆலயத்துக்கு வரணும். தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட, தேவனுடைய பணி தீவிரப்பட, அழியாத தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட வெள்ளியும் பொண்ணும் வரணுமே ஆலயத்துக்கு. ஆண்டவுடைய பணியை செய்யணும், மலைக்கு ஏறவனும் மரங்களை வெட்ட வேண்டும் சொன்னா செலவுகள் அதிகமாக இருக்கு. இந்த நாட்கள் தான் பெட்ரோலும் டீசலும் மலை போல ஏறி போய் கிடக்கு பாருங்க. ஏறதுக்கு நமக்கு என்ன கிரியம் செலுத்த முடியுது? யாரையும் போய் சந்திக்கிறதா இருந்து சொன்னா, இடங்களுக்கு போகணும்னு சொன்னா, ஒருவரை சந்திக்க சொன்னா 30 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் போக முடியுது. போய் அவங்களை சந்தித்து சத்தியம் சொன்னா ஏறுகிற அனுபவம். மரங்களை வெட்டுவது இலகுவானது அல்ல. So we have invest something for the kingdom of God. ஆண்டவுடைய ராஜ்யத்துக்கு என்று நாம இன்வெஸ்ட் பண்ணணுமே. பிள்ளைகளுக்கு நான் படிக்க சொல்றது தப்பு இல்லை, ஆனா அதே தாய் அதே தகப்பன் ஆண்டவரை பற்றி சொல்லிக் கொடுக்கும். தம்பி படியடா, ஆனா உன் தேவனாய கர்த்தரை மறந்துடாது. பாட புத்தகங்களை படி, அதே போல வேதத்தையும் படி. நீ ஜெபம் பண்ணணும். உன்னை பார்க்கிற ஒரு தேவன் உண்டு. உன்னை எதிர்காலத்தை ஆசீர்வதிக்கிறது உன் தேவனாய் கர்த்தர் தான். இன்னும் சொல்லட்டுமா? நான் ஆண்டவரை பின்பற்றது போல நீங்களும் ஆண்டவரை பின்பற்றணும் என்று எவ்ரி பேரண்ட் ஷுட் பி சே டு ஹிஸ் சில்ட்ரன். ஆனா அப்படி சொல்ல முடியுமா? அருமையான பெற்றோர் தாயே தகப்பனே, நீ சொல்ல முடியுமா? பிள்ளைகளை பார்த்து நானும் நாங்கள் ஆண்டவரை பின்பற்றது போல நீங்களும் எழும்பி கர்த்தரை பின்பற்றுங்கள் நீங்க சொல்லி சொல்ல முடியுமா? ஒரு மனசாட்சி தொட்டுப்பார். காலம் கரையும், காலம் போய்கொண்டே. ஆனா பிள்ளைகள் அப்படியே வளர்ந்து பிள்ளைகள் ஆயிடுவாங்க. அதுக்கு பிறகு தம்பி இங்க வாடா, கொஞ்சம் ஜெபம். தம்பி சேர்ச்சுக்கு போகும்பா, தம்பி கொஞ்சம் பைபிள் வாசி. இந்த நாட்டில் பிள்ளைகளை வளர்த்தெடுத்து ஆளாக்குறது கடினமான காரியம் என்பதை நான் 100% ஒத்துக்கொள்றேன். ஆகவே தான் நான் பேசுறேன். திங்க போடிய சில்ட்ரன், திங்க போடிய ப்ராப்பர்ட்டி, பிள்ளைகளை வளர்த்தெடுத்து இந்த பொல்லாத உலகத்துக்கு தார வாத்திட கூடாது இல்லையா? பாருங்க, கண்ணே மணியன்னு சொல்லி கட்டி வளர்த்து இந்த பொல்லாத உலகத்துக்கு தார வாத்திட கூடாது. பாருங்க, நாளைக்கு அவன் உலகத்துக்கு பின்னால போறதை பார்த்தா நீ சந்தோஷப்பட போற. நாளைக்கு அவன் உலகத்துல உலகத்தை பார்த்தா நீ சந்தோஷப்பட போற. கட்டுக்கொடி உன் பிள்ளைகளுக்கு சொல்லு. ஆண்டவர் சொல்றாரு பல இடங்களில், உன் பிள்ளைகளுக்கு கற்றுக்கொடு, உன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடு. நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டியில, நம்முடைய பொறுப்புல நாம கவனமா இருக்கும். பிள்ளைகள் கத்தரால் வரும் சுதந்திரம் என்று வேதம் சொல்லுமாக இருந்தால் அதே சுதந்திரம் உலகத்துக்குள்ள போயிடக்கூடாது. இன்றைக்கு நீங்கள் போடுற வித்து தான் நாளைக்கு அவர்கள் தேவனுடைய பணியை செய்ய முடியும். அவர்களும் மலையில் ஏற முடியும், அவர்களும் மறு மரங்களை வெட்ட முடியும், ஆலயத்தை கட்ட முடியும். மலை மேல ஏறுவோம், ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வோம், பற்பட இடங்களுக்கு போவோம். எங்க குடும்ப குடும்பமாக ஏன் போகக்கூடாது? நம்முடைய வாகனம் இருக்குதா? வாகனம் வச்சு என்ன செய்ய போறோம்? நாம் அதை பூசி துடைச்சு அழகு பார்த்து நமக்கு மாத்திரம் ஏறி ஓடி ஓடி கடைசியா தேஞ்சி கொண்டே விட போறோம்.
வேலை 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 என்று இப்படியே ஓடி நாளைக்கு என்ன செய்யப்படும்? ஒரு நிலை என்ன ஆண்டு எப்படி நிற்க போற? How you are going to face your Lord? சிந்திச்சுப்பா. உலகத்தில் இருக்கணும் அப்படி செய்யலாம், அது பரவ. நீ நான் நீ நானும் அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவர் நம்மை அழைச்சி கொண்டு வச்சிருக்கிறார். தேவ ஜனமே உங்களுடைய வழிகளை சிந்தித்துப்பார். இது நாம் மலையில ஏற வேண்டிய காலம், இது நாம் மரங்களை வெட்ட வேண்டிய காலம், இது நாம் புறப்பட்டு போக வேண்டிய நேரம், ஜனங்களை சந்திக்க வேண்டிய நேரம், நற்செய்தி அறிவிக்க வேண்டிய நேரம், ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய வேண்டிய நேரம், இது ஆலயத்தை கட்ட வேண்டிய நேரம், இது சபையை கட்ட வேண்டிய நேரம். ஆனால் நாமோ, நான் உண்டு, என் குடும்பம் உண்டு, வேலை, நான், குடும்பம், ஆட்டோட வீடு, அப்படியே விடு. யார் இதை கவனிக்கிறது? படி 12 வசனத்தை படி சீக்கிரம். 12:1-12.
செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேலும் யோத்சாத்தின் குமாரனாகிய யோசுவாயினும் பிரதான ஆசாரியனும் ஜனத்தில் மீதியான அனைவரும் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கும் தங்கள் தேவனாகிய கர்த்தரப்பின் ஆகாயனும் தீர்க்கதரிசியினுடைய வார்த்தைகளுக்கும்
செவி
கொடுத்தார்கள். ஜனங்கள் கர்த்தருக்கு முன்பாக பயந்திருந்தார்கள்.
அப்பொழுது கர்த்தருடைய தூதனாகிய ஆகாய் கர்த்தர் தூதனுப்பிய வார்த்தையின்படி ஜனங்களை நோக்கி, நல்லா கவனிங்க, நான் உங்களோட கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்றார். இப்ப என்ன கவனிங்க, இப்ப என்ன கவனிங்க, இப்ப என்ன கவனிங்க, இப்ப 12 வசனத்துல செருபாபேலும் யோசுவாவும் அவங்க கூட இருந்த மீதியான அனைத்து ஜனங்களும் கர்த்தருடைய கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து, கர்த்தருடைய ஊழியக்காரனாக ஆகாய் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எழும்புகிறார்கள். இதற்கு ஆலயத்தை கட்டுவதற்கு. இப்படி இவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து ஆலயத்தை கட்ட எழும்பும் போது ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்றாரு, நான் உங்களோட கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் உங்களோட கூட இருக்கிறேன். எப்போது சொல்றாரு? அவர்கள் தான் அனுப்பின வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவனுக்கு பயந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆலயத்தை கட்ட அவர் பணியை செய்ய எழும்பும் போது ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்றார், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். நடக்கருமானவர்களே, ஆண்டவர் பணியை அன்போடும் பயத்தோடும் உண்மையோடும் செய்கிற ஒவ்வொருவரோடும் கர்த்தர் கூட இருக்கிறார் என்பதில் சந்தேகம் இல்லை. ஏனென்றால் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதா அவனை கனம் பண்ணுவார். நான் சொல்வேன் அடிச்சு தேவ சமுத்திரம் என்று. தேவனுடைய ஊழியத்தை உண்மையாக சுத்தமாக செய்கிற ஒவ்வொருவரையும் தேவன் இம்மையிலும் மறுமையிலும் கனம் பண்ணுறவராக இருக்கிறார். ஆண்டவருடைய பணியை, அவர் பணியை, அவர் வேலையை, அவருடைய ஊழியத்தை உண்மையாக சுத்தமாக செய்கிற ஒவ்வொருவரையும் தேவாதி தேவன் இந்த பூமியிலும் பல்லவர் ராஜ்யத்தில் இம்மையிலும் மறுமையிலும் அவர் கனம் பண்ணுவார் இருக்கிறார். ஆண்டவர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, 12 சொல்றது, ஆகா யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனும் ஜனத்தின் மீதியான அனைவரும் தங்கள் தேவனாய் கர்த்தர் சத்தத்துக்கு தங்கள் தேவனாய் கர்த்தர் அனுப்பின ஆகாயில தீர்க்கதரிசியர வார்த்தைகளுக்கு செவி கொடுத்தார்கள். ஜனங்கள் கர்த்தருக்கு முன்பாக பயந்திருந்தார். ரெண்டு காரணம் நடந்திருக்கு பாருங்க. ஒன்று, அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். மற்றது, அவர்கள் தேவனுக்கு முன்பாக பயந்திருந்தார்கள். தேவன் அவர்களை பார்த்து சொன்னாரு, நான் உங்களோட கூட இருப்பேன். இப்ப கவனிங்க, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கணுமாக இருந்தால், தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமாக இருந்தால், நான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவனுக்கு பயப்படுவதாக இருக்கணும். தேவன் அப்பொழுது நம்மோடு கூட இருப்பார். நாம் அதை உணர முடியும், நாம் அதை காண முடியும், மற்றவர்களும் அதை பார்க்க முடியும். நான் பட்ட மரம் இல்லை, தேவன் நமக்குள்ள இருக்கிறார். எப்பொழுது நான் உங்களோட கூட இருக்கிறேன், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் எழும்பின போது, ஆலயத்தை கட்ட எழும்பின போது ஆண்டவர் சொன்னார், நான் கூட கூட. முதல் ஆண்டவர் அவர்களை பார்த்தார், உங்கள் வழிகளை சிந்தித்துப்பார். இப்ப அவர் ஆகாய தீர்க்கதரிசி மூலமாக வார்த்தை அனுப்பின போது ஜனங்கள் அதை கேட்டார்கள். உடனே என்ன செய்தார்கள்? கீழ்ப்படிந்தார்கள், ஆலயத்தை கட்ட எழும்பினார்கள், புறப்பட்டார்கள். எனக்கு அருமானவர்களே, தேவனுடைய வார்த்தைக்கு நாம் எப்பொழுதும் கீழ்ப்படிவுகளாக இருக்கணும். அவ்வப்போது வாராவாரம் பைபிள் ஸ்டடியிலேயோ ஞாயிறு ஆராதனைகளிலோ தேவோட வார்த்தையை நாம் கேட்கிறோமே, தேவோட வார்த்தையை நாம் கேட்கிறோமே, தேவோட வசனத்தை நாம் கேட்கிறோமே, ஆண்டோட வசனத்தை நாம் ஆனா எவ்வளவுக்கு நாம கீழ்ப்படுகிறோம் சத்தியத்தை. எனக்கு அருமானவர்களே, பிசாசுக்கும் ஆண்டோட வார்த்தை நல்லா தெரியும், ஆனால் பிசாசு தேவோட வார்த்தைக்கு கீழ்படியவே மாட்டான். நாம் ஆண்டோட வார்த்தை அறிந்திருக்கலாம், தேவோட வார்த்தை நமக்கு தெரிந்திருக்கலாம், ஆனா எந்த அளவுக்கு நாம் தேவோட வார்த்தைக்கு நாம் கீழ்படுகிறோம்? என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். நாம் ஆண்டவருடைய ஆடுகளாக இருந்தால், நாம் தேவோட பிள்ளைகளாக இருந்தால், தேவோட வார்த்தைக்கு என்ன செய்வோம்? கீழ்படிவோம், கீழ்படிவோம். ஆபிரகாமுக்குள்ளே நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக நாம் இருந்தால், ஆபிரகாமை போல நாமும் ஆண்டவருக்கு நாம் கீழ்ப்படிவுகளாக இருப்போம். ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் என்று கேட்கிறோம், ஆண்டவரே என்னை பயன்படுத்தும் என்று கேட்கிறோம். ஆனா ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் எந்த அளவுக்கு நாம கீழ்ப்படுகிறோம்? சில வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம், சில வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. சில வார்த்தைகளுக்கு இறுக்கி பிடித்துக் கொள்கிறோம், சில வார்த்தைகளை லூஸ் பண்ணுகிறோம். எனக்கு அருமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை எல்லாம் வார்த்தை தான். ஆண்டவருடைய வசனத்துக்கு நாம் எப்பொழுதும் கீழ்ப்படிவுள்ளாகவும் தேவனுக்கு முன்பாக பயந்திருக்குள்ளாகவும் இருக்கணும். அப்பொழுது தேவன் சொல்லுவார், நான் உங்களோட கூட இருக்கிறேன். சரி, இப்ப இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை படிங்க சீக்கிரம். இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம்.
முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்த்திலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சேனகளின் கர்த்தர்
சொல்லுகிறார். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக. இப்ப கொஞ்சம் கவனிக்கணும், இதன் தாற்பரியம் என்ன? ஏன் இந்த வார்த்தை இப்படி சொல்லப்படுது கொஞ்சம் சிந்திக்கணும். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கு. அதுல அர்த்தம் மீறி என்னவென்றா, சலமோன் கட்டின ஆலயத்தை பார்த்த சிலர் சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்திருக்காங்க. நல்ல விளையா சொல்றேன், சலமோன் கட்டின ஆலயத்தை பார்த்த சிலர், சில யூதர்கள் சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்திருக்காங்க. அவங்க ரொம்ப வயதானவர்களாக இருந்திருப்பாங்க நான் நம்புறேன். இப்ப இவங்க என்ன பாக்குறாங்க, இப்ப ஆலயத்தை கட்டியாச்சு, சரி, செருபாவின் தலையில தலைமையிலே, யோசுவாவின் பிரசான ஆசாரியின ஊழிய தலைமையின் கீழே ஆலயத்தை கட்டியாச்சு. சரி, இப்ப சலமோன் கட்டின ஆலயத்தை பார்த்திருந்த சிலர், சில யூதர்கள் இப்ப செருபாவேரின் தலைமையில கட்டப்பட்ட ஆலயத்தை பார்த்த போது அவங்க என்ன நினைத்தாங்க? சலமோன் கட்டின ஆலயத்துக்கு இது எம்மாத்திரம். ஏனென்றால் சலமோன் கட்டின ஆலயத்திலே பொன்னும் வெள்ளியும் உள்ளே மிகுதியாக காணப்பட்டது. ஏன்னா நீங்க சலமோன் கட்ட ஆலயம் உங்களுக்கு வேதத்தை படிக்கவும் தெரியும் இல்லையா, உள்ளுக்கு பலகையே காணப்படவில்லை, சிவரே காணப்படாதபடி எல்லாமே பொன் தகட்டினால மூடப்படும். பொண்ணுக்கு வெள்ளிக்கு குறைவே இல்லை. இப்ப ஆலயம் பொண்ணா இருந்தது பாருங்க, பொண்ணும் வெள்ளியும் குவிச்சு அப்படியாக அவன் கட்டி வச்சார். ஆனால் அந்த ஸ்டாண்டர்டுக்கு, அந்த நிலைமைக்கு செருபாவேலன் தலைமையில் வந்த கூட்டம் அந்த அளவுக்கு கட்டத்துக்கு முடியல. ஆனால் ஆலயத்தை கட்டினார், ஆலயத்தை கட்டி பரிசுத்தக்கூடிய அளவுக்கு ஆலயத்தை கட்டி தீர்த்து விட்டார்கள். ஆனால் சலமோன் கட்டின ஆலயத்தின் நிலைமைக்கும் செருபாவேல் தலைமையில கட்டின ஆலயத்தின் நிலைமைக்கும் அந்த கட்டிட நிலைமை குறைவாகத்தான் இருந்தது. ஆகவே சலமோன் கட்டின ஆலயத்தை பார்த்தவங்க என்ன சொன்னார்கள், அவன் கட்டின ஆலயம் என்ன, இது என்ன? இப்படி இவர்கள் சொன்ன வார்த்தைகளை கேட்ட கர்த்தர் அனுப்புகிறார் வார்த்தை. என்ன சொன்னாரா, முந்தின ஆலயத்தை பார்க்கிலும், அதாவது சாலமோன் கட்டின ஆலயத்தை பார்க்கிலும் பிந்தின இந்த ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும். அப்படின்னு அர்த்தம் என்ன, நல்லா கவனிங்க, ஒருவேளை கட்டிடத்தின் தரம், கட்டிடத்தின் தரம் சலமோன் கட்டின ஆலயத்தின் பார்க்க இந்த கட்டத்தின் ஆலய கட்டத்தின் தரம் குறைவாக இருந்தாலும், சலமோன் கட்டின ஆலயத்தின் வெளிப்பட்ட மகிமையிலும் பார்க்க இந்த ஆலயத்தில தான் என் மகிமை பெரிதாக விளங்க போறது என்று ஆண்டவர் சொன்னார். எனக்கு அனுமானவங்களே, ஒருவேளை சலமோன் கட்டினது போல பொன்னும் வெளியும் செருபாபேல் கட்டின ஆலயத்துக்குள்ள இல்லாமல் இருக்கலாம், அந்த ஸ்டாண்டர்டுக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொன்னாரு, முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கணும், முந்தின ஆலயத்தை பார்க்கணும், பிந்தின ஆலயத்தின் மகிமை என்னவா இருக்கும், பெரிதாக இருக்கும். இன்றைக்கு சிலர் ஆலயங்களை சபைகளை என்ன விதத்துல மட்டிடுகிறார்கள் தெரியுமா, என்ன விதத்துல கணிக்காக தெரியுமா, அந்த சபையில எத்தனை பேர் இருக்காங்க, இந்த சபையில எத்தனை பேர் இருக்கிறாங்க, அந்த சபையில எத்தனை மியூசிக் இருக்குது, இந்த சபையில எத்தனை மியூசிக் இருக்குது, அந்த சபையில எத்தனை வாகனம் இருக்குது, இந்த சபையில எத்தனை வாகனம் இருக்குது, அந்த சபையில எத்தனை கான்ஃபரன்ஸ் நடக்குது, இந்த சபையில எத்தனை கான்ஃபரன்ஸ் நடக்குது. இவைகளை வைத்துதான் அதிகமாக ஜனங்கள் ஆலயங்களையும் சபைகளையும் கணக்கிடுகிறார்கள். ஆனா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆலயங்கள் வானுயரம் இருக்கலாம், அழகான கட்டிடங்கள் இருக்கலாம், வாகனங்கள் அணக்கு இருக்கலாம், அநேக வாத்தியங்கள் இருக்கலாம், ஸ்கில்ஃபுல் வர்க்கர்ஸ் இருக்கலாம், ஆனால் ஆலயத்தில் இருக்க வேண்டியது தேவனுடைய மகிமை. பாருங்க, தேவனுடைய மகிமை முந்தின ஆலயத்தை பார்க்கணும், பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாருக்கு. நமக்கு தேவை தேவனுடைய மகிமை, நமக்கு தேவை தேவனுடைய பிரசன்னம். ஒருவேளை நம்மிடத்துல பெரிய வாகனங்கள் இல்லாமல் இருக்கலாம், பெரிய சலமோன போல பொண்ணும் வெள்ளி நம்முடைய சபையில இல்லாமல் இருக்கலாம், அநேக பொருட்கள் இல்லாமல் இருக்கலாம், அநேக வாகனங்கள் இல்லாமல் இருக்கலாம், அநேக ஊழியங்கள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நமக்கு தேவை தேவனுடைய பிரசன்னம். பாருங்க, when we come together, நாம் கூடி வரும்போது ஆராதனை என்று, ஞாயிறு ஆராதனை என்று, தேவனுடைய சமூகம் என்று நாம் கூடி வரும்போது, இங்கு நின்று ஆண்டவரே இயேசுவே பிதாவே என்று நாம் அவரை கூப்பிட்டு அழைக்கும் போது, அவரை ஆராதிக்கும் போது, தேவனுடைய பிரசன்னம் நம்மத்தில் இறங்கி வரணும். பாருங்க, அலை அலையாய் அலை அலையாய் தேவோட பிரசனம், ஆவியோட பிரசனம் நம் மத்தியில இறங்கி வருது. பாருங்க, அதுதான் நமக்கு தேவை, அதுதான் நமக்கு முக்கியம், அதுதான் தேவனுக்கு மிக மிக முக்கியமானது. ஆகவே எனக்கு அறிமானவர்களே, இன்றைக்கு சபைகளை பல பல விதங்களிலே கணக்கு போடலாம், அது தேவனுக்கு முக்கியம் அல்ல. சலமோன் கட்டின ஆலயத்தை பார்த்தவர்கள் செர்வாபேல் கட்டின ஆலயத்தை கட்டினார்கள், பார்த்தார்கள், அந்த ஆலயத்தை இந்த ஆலயத்தை கும்பே பண்ணி பார்த்தார்கள், இது என்ன ஆலயம் என்றார்கள். ஆனா ஆண்டவர் சொன்னார், இந்த ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும். நமக்கு தேவை முதலாவது தேவனுடைய பிரசன்னம். பாருங்க, தேவனுடைய சமூகம், தேவனுடைய மகிமை நமக்குள்ள இருக்குமாக இருந்தால் ஜனங்கள் விடுதலை ஆவார்கள், ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள், ஜனங்கள் மனம் திரும்புவார்கள், கடின இதயம் உள்ளவர்கள் மனம் திரும்புவார்கள், கல்லான இதயங்கள் கரையும், ஜனங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புவார்கள், பரிசுத்தத்துக்கு ஒப்புக் கொடுப்பார்கள், ஆண்டவருக்கு என்று வாழ வைராக்கியம் கொள்வார்கள், கத்தருக்கு என்று அர்ப்பணிப்பார்கள், ஜெபிக்கிறவர்களாக இருப்பார்கள், துதிக்கிறவர்களாக இருப்பார்கள், ஓடி ஓடி உழைக்கிறவர்களாக இருப்பார்கள், கத்தர் வேத படிக்கிறவர்களாக இருப்பார். எனக்கு அறிமானவர்களே, தேவை சபையிலே தேவனுடைய சமூக தேவனுடைய பிரசன்னம். பாருங்க, அது இல்லாம பெரிய கட்டிடம், அழகான கட்டிடம், உயர்ந்த கோபுரம், உள்ளே பொண்ணுக்கும் வெள்ளிக்கும் குறைவில்லை, சபையில பணத்துக்கும் குறைவில்லை, வாகனத்துக்கும் குறைவில்லை. ஆனா என்னைக்கு குறைச்சல் இருக்குது? தேவனுடைய பிரசன்னம் இல்லையே. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கணும், இந்த ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும். இப்ப 2:18 படிங்க சீக்கிரம், 2:18.
இப்போதும் இதற்கு முந்தின காலத்தில் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். 9:24 இந்நாள் முதல் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திவாரம் போடப்பட்டு அந்நாள் வரைக்கும் சென்ற காலத்தில் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள்.
அஸ்திவாரம் போடப்பட்டதிலிருந்து இந்த நாள் வரைக்கும் நடந்ததை சிந்தித்து பாருங்கள். 19
களஞ்சியத்திலே இன்னும் விதைத்தானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்திமரமும் மாதாள செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே.
நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஹலோ, ஃப்ரம் டுடே ஐ வில் பிளெஸ் யூ. இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். எனக்கு அருமானவர்களே, இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகளுடைய வீடுகளை அலங்கரிக்கிற வேத வசனம் இது. ஹலோ, அநேக ரட்சிக்கப்பட்ட தேவனோட ரட்சிக்கப்படாதவங்களோட வீடுகளிலும் சில வீடுகளில் அநேக வீடுகளை அலங்கரிக்கிற தேவ வசனம் இது. என்ன இது? நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். வீட்டுக்குள்ள வாக்குத்தத்தை ஒட்டி இருக்குது, வாசல்ல ஒட்டி இருக்குது, முன் அதுக்காக குடிச்சு போடாது, இருக்கட்டும், லெட் தம் ஸ்டே, இருக்கட்டும், விடுங்க, முன் கதவுல ஒட்டி இருக்குது. இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஆனால் உள்ளே ஆசீர்வாதம் உள்ளே என்ன இல்லை, ஆசீர்வாதம் இல்லை. ஆனால் நாம் ஒட்டி இருக்கிறோம் வசனத்தை, இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஆனால் வீட்டிலேயோ குடும்பத்திலேயோ ஆசீர்வாதம் இல்லை. ஏன் என்பது உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். ஆண்டவுடைய வீடு பாழாய் கிடக்குது, ஆண்டவுடைய சபை அப்படி இப்படி இருக்குது, ஆனோ நானோ, என் குடும்பம் உண்டு, நான் உண்டு, என் வீடு உண்டு, என் பிள்ளைகள் உண்டு, என் இருக்காலும் எதை கட்டுமே, எதை இப்படியே நான் சிந்தித்துக் கொண்டு இருக்கிறபடியால் வாக்கியத்தை ஒட்டினாலும் வசனத்தை ஒட்டினாலும் ஆண்டவுடைய ஆசீர்வாதம் என் வாழ்வில் என் குடும்பத்தில் இல்லையே. ஆகவே வாக்குத்தத்தங்களை ஒட்டி வைப்பதனால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து விடுவார் என்று நாம் நினைத்திடக்கூடாது. அந்த வாக்குத்தத்தங்களுக்கு பாத்திரமாக நாம் வாழும் போதுதான் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வளவுற. தேவன் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிக்க முடியும், தேவன் தேவனாக he will never change yesterday today and forever. We have an unchangeable God. தேவன் மாறாதவர். தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் ஆசீர்வதி குறையதில்லை, இன்று வரைக்கும் ஆசீர்வதி. ஆனால் அவர் ஆசீர்வதிக்க தக்கதாய் நாம் வாழணுமே, அவருடைய ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமாக நாம் வாழணுமே. தேவன் நம்மை ஆசீர்வதிக்க தக்கதாய் நாம் வாழ்வுமாக இருந்தார் தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யும். என கரிமானவர்களே, இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் எப்போது சொன்னாரு? ஜனங்கள் தீக்கிரச்சுடைய வார்த்தையை கேட்டு எழும்பி ஆலயத்தை கட்ட தங்களை அர்ப்பணித்த போது தேவன் அவர்களை பார்த்து சொன்னார், இன்று ஃப்ரம் டுடே, இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், ஆசீர்வதிப்பேன். ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்லி முடிக்கிறேன். இல்லைனா இந்த ஆலய பணியிலே, ஆலயம் கட்டுற இந்த மாபெரும் பணியில ரெண்டு பேர் இருந்தாங்க. ஒன்னு ஆகார், மற்றது சகரியா. இந்த ஆகாயம் சகரியாவும் தான் ஆலயத்தை கட்டுவதற்கு ஜனங்களை ஊக்கப்படுத்துறார்கள், உற்சாகப்படுத்துறார்கள். தேவனிடந்து வார்த்தையை கொண்டு வந்து ஜனங்களுக்கு கொடுத்துடைய ஆலயத்தை கட்டுவதற்கு தேவனிடத்திலிருந்து வார்த்தையை கொண்டு வந்து ஜனங்களை உற்சாகப்படுத்த, எழும்புங்க எழும்புங்க, ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டுங்க, ஆண்டவருடைய வேலையை நடப்பீங்க, கர்த்தருடைய ஊழியத்தை செய்யுங்க, நிர்விசாரமாக இருக்காதீங்க, ஏனோதானோ இருக்காதீங்க, வீணாக நாளை செலவழிக்காதீங்க, உங்களுடைய காரியங்களையே உங்களுடைய வாழ்க்கையை செலவழிச்சு முடிக்காதீங்க, எழும்புங்க, உங்களுடைய வழிகளை செய்து பாருங்க, கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுங்க, ஊழியத்தை செய்யுங்கன்னு சொல்லி அந்த ரெண்டு தீக்க திசையும் ஜனங்களோடு அவ்வப்போது பேசி 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 அவங்களை உற்சாகப்படுத்திக் கொண்டே இருந்தார்கள். அதன் நிமித்தமாக ஜனங்கள் எழும்பினார்கள், ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டினார்கள் சொல்லி பார்க்க. நான் சொன்ன கேளுங்க, இப்பொழுதும் ஆண்டவருடைய பணியை செய்கிறவர்களை உற்சாகப்படுத்துறவர்கள் பாக்கியவான். தேவனுடைய பணியை, தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்களை உற்சாகப்படுத்துறவர்கள் ஆசீர்வதிக்கப்படும். ஏன் தெரியுமா? அப்பொழுது அவர்கள் இன்னும் ஆண்டவருக்கு செய்ய முடியும். மாறாக தேவனுடைய பணியை செய்கிறவர்கள் இருக்கிற உற்சாகத்தையும் இழக்கத்தக்கதாக காரியங்களை கருத்துக்களை நாம் வெளியிடுபவமாக இருந்தால் அது இன்னும் தேவனுக்கு முன்பாக நாம் குற்றவாளிகள் ஆகிறதுக்கு இடம் இருக்கு. வெளியில நின்று கொண்டு நம்ம அபிப்பிராயங்களையும் ஆலோசனைகளையும் அள்ளி தெளிச்சுட்டே இருக்கக்கூடாது. ஆண்டவர் பணியில இருக்கிறவர்களை அவ்வப்போது உற்சாகப்படுத்தி விடுங்க, ஊக்குவிங்க, என்ன செய்யுங்க, ஊழியத்தை நாங்க உங்களுக்காக ஜெபிக்கிறோம். டோன்ட் வரி, ஊழியத்தில் நெருக்கடி வரும், கஷ்டங்கள் வரும், பிசாசு கடிகளை வைப்பாங்க, பயப்படாதீங்க, நாங்க we are the people here, we will pray for you, go, போங்க, ஆண்டவர் ஊழியத்தை செய்யுங்க. பிரதர் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், சிஸ்டர் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறோம், பயப்படாதீங்க, முன்னேறுங்க, ஆண்டவர் பணியை செய்யுங்க, உற்சாகப்படுத்துங்க, உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். மட்டுமல்ல, ஏதாவது எங்களுக்கு உங்களால பொருள் உதவியோ பண உதவியோ செய்ய முடியாது, வேலையை செய், ஆண்டவருடைய பணியை செய், உற்சாகப்படுத்துங்க, உந்து தள்ளுங்க, ஜெபம் பண்ணுங்க, அவங்களை தைரியப்படுத்துங்க. அப்பொழுதுதான் ஆண்டவருடைய சபை கட்டப்படும், ஆண்டவருடைய ஊழியம் வளரும். அதை விட்டுட்டு, அதையும் நாம செய்யாம உற்சாகப்படுத்துறதையும் விட்டுட்டு, அவங்களை ஊக்கப்படுத்துறதையும் விட்டுட்டு, அவ்வப்போது இருந்தோடு அங்காங்க இருந்தோடு சில கதைகளை நாம கதைச்சு செய்கிறவங்களுடைய கைகளையும் தளர்ந்து போக பண்ணிடக்கூடாது, செய்கிறவங்களையும் சோர்ந்து போக பண்ணிடக்கூடாது. நாம் அவங்களை உற்சாகப்படுத்துவதா இருக்கணும், உந்தி தருவதா இருக்கணும். ஆகாய் சகரியா என்கின்ற தீக்கதரிசிகள் ஜனங்களை உற்சாகப்படுத்தினார்கள், ஊக்குவித்தார்கள், எழும்பி தேவனுடைய ஆலயத்தை கட்ட. அப்படிப்பட்ட ஆண்டவருடைய பணியை சேவைகளை உற்சாகப்படுத்த ஊக்குவிக்கக்கூடிய சபையிலே அதிகம் வழும்புவது மிகவும் பிரயோஜனமா இருக்கும். ஆண்டவர் ராஜ்யம் வளர, சபை கட்டப்பட, ஆலயம் கட்டப்பட, அது நமக்கு பெரிய உதவியா இருக்கும். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். தயவு செய்து பிளீஸ்.